From the conference center at
Salt Lake City in ஆலய சதுக்கத்தில் உள்ள மாநாட்டு மைதானத்திலிருந்து இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 181வது வருடாந்திர பொது மாநாடு. பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்தில் இருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த கூட்டத்தின் இசையை மார்மன் ஆசாரிய கூட பாடற்குழு வழங்குகிறது. இந்த ஒலிபரப்பு பானவின் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி நிரலின் மறுபதிப்பு, ஒலிபதிப்பு, எழுத்து வடிவமாக்குதல் மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமாகவோ அனுமதிக்க தடை செய்யப்பட்டுள்ளது.
President Henry B.
பிரதான தலைமையின் முதல் ஆசகர தலைவர் ஹென்றி பி ஐரி கூட்டத்தை நடத்துவார். சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் பிணைந்திய கால பரிசுத்தவான்களின் சபையின் 181வது வருட பொது மாநாட்டின் 4ஆம் கட்டத்திற்கு ஆக உங்களை வரவேற்கிறோம். நேற்று காலை குறிப்பிட்டது போல 1936 ஏப்ரல் மாதத்தில் தலைவர் ஹீபர் ஜே கிராண்ட் நடுவிலிருந்து நேரடியாக செயல்படும் சபையின் பாதுகாப்பு திட்டம் எனப்படும் நல்வாழ்வு அமைப்பு பட்டத்தை அறிவித்தார். மாநாடு இப்போது அறியப்படும் சபை நல்வாழ்வு நிகழ்ச்சியின் 75வது ஆண்டு விழாவை குறிக்கிறது. இத்திட்டத்தில் பல வருடங்களாக பலரின் வாழ்வை மேன்மைப்படுத்தியிருக்கிறது. மாநாட்டின் இக்கூட்டத்திற்கு இசை டேபர்னாக்கல் கோயர் குழுவினர் இக்கூட்டத்தை ஓ தவு ராக் ஆஃப் அவர் சால்வேஷன் பாடி தொடங்கினார்கள். இப்போது சாபத் டே பாடுவார்கள். எழுபத்தினர் சேர்ந்த மூப்பர் கேரி இ ஸ்டீவன்சன் பிறகு ஜபம் பண்ணுவார்.
Peace. our Father in heaven.
எங்களுடைய பரமபிதாவே, உலகம் எங்கிலும் இந்த பொது மாநாட்டிற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தீர்க்கதரிசிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
Including all priesthood keys.
ஆசாரியத்துவம் மறுசாவிதம் பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகமெங்கும் பல பயங்கரமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. அந்த மக்களை எல்லாம் நீங்கள் ஆசீர்வதியுமே, முக்கியமாக ஜப்பானில் உள்ள மக்களை ஆசீர்வதியுமே. எங்களை எல்லாரையும் உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளும் பொழுது எங்களை ஆசீர்வதித்து, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் பழங்களை நாங்கள் ருசிக்க எங்களை ஆசீர்வதியுமே. இவற்றை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன்.
The choir will now
குழுவினர் இப்போது Hark All Ye Nations பாடுவார்கள். பாடுவதைத் தொடர்ந்து முதற் தலைமையின் இரண்டாம் ஆலோசகர் தலைவர் டிடியர் எப்தோர் பேசுவார். பின்னர் எழுபத்தினரை சேர்ந்த மூப்பர் பால் வி ஜான்சன் பேசுவதை கேட்கலாம். அவரை தொடர்ந்து ஆயர் ஹெச் டேவிட் பர்டன் சபையின் தலைமை தாங்கும் ஆயர் பேசுவார்.
Come What a marvelous choir. One of the most remarkable
சரீரத்தில் மிக முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்று தமாஸ்காவில் சாலையில் நிகழ்ந்தது. சவுலின் கதையை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த இளைஞன் சபையை பாலாக்கி வீடுகள் தோன்றும் நுழைந்து சிறையில் கெடுத்தவன். பூர்வ சபையின் அநேக அவனது கோபத்துக்கு தப்பி எருசலேமை விட்டு ஓடும் அளவுக்கு சவால் அவ்வளவு சக்தி வாய்ந்தனவாக இருந்தான். சவுல் அவர்களை துரத்தினான். ஆனால் அவனுக்கு தமாஸ்காவுக்கு சமீபமான போது சடியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்து தரையில் விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடைய சொல்கிற ஒரு சத்தத்தை கேட்டான். இந்த மாறுதல் சவுலை ஒரே அடியாக மாற்றியது. உண்மையாகவே அது உலகத்தை மாற்றியது. இது போன்ற நிகழ்வுகள் நடப்பதை நாம் அறிவோம். உண்மையில் 1820 ஜோசப் ஸ்மித் என்ற சிறுவனுக்கு அது போன்ற ஒரு தெய்வீக அனுபவம் ஏற்பட்டது என்று நாம் சாட்சி கூறுகிறோம். பரலோகங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ள எனவும் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மற்றும் அப்போஸ்தலர்களுடன் பேசுகிறார் என்பது எங்களது தெளிவான உறுதியான சாட்சியாகும். தேவன் தம்முடைய பிள்ளைகளின் ஜெபங்களை கேட்டு பதிலளிக்கிறார். இருப்பினும் சிலர் சவுல் அல்லது ஜோசப் ஸ்மித் போல ஒரு அனுபவத்தை பெறாவிட்டால் அவர்களால் நம்ப முடியாது என்று நினைக்கிறார்கள். அவர்கள் ஞானஸ்தான தண்ணீரால் நிற்கிறார்கள், ஆனால் முழுங்குவதில்லை. அவர்கள் சாட்சியின் விளிம்பில் காத்திருக்கிறார்கள், ஆனால் சத்தியத்தை ஏற்க கொள்ள முடியவில்லை. சீசத்துவத்தின் பாதையில் சிறிய விசுவாச அடிசுவடுகளை வைப்பதற்கு பதிலாக நம்புவதற்கு அவர்களை கட்டாயப்படுத்துகிற நடந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் தமாஸ்காவுக்கு செல்லும் சாலையில் காத்திருந்து தங்கள் நாட்களை கழிக்கிறார்கள். நம்பிக்கை ஒரு சமயத்தில் ஒரு அடிசுடவுடன் வருகிறது. ஒரு அன்புக்குரிய சகோதரரை ஒரு வாழ்நாள் முழுவதும் சபையின் விசுவாசமிக்க அங்கத்தினராக இருந்தால், ஆனால் ஒரு இரகசிய துயரத்தை தாங்கிக் கொண்டிருந்தாள். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவளது மக்கள் சிறு சுகவீனத்தில் பின்பு மறைத்தாள். இந்த துயரத்தின் வடுகள் அவரை இன்னும் பகுதி கொண்டிருந்தது. அவள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவளுடைய சாட்சி வழக்கத்தைப் போல இல்லை என நேர்மையாக ஒத்துக்கொண்டாள். அவள் விளைவாக தேவனிடத்திலிருந்து ஒரு தனிப்பட்டு வெளிப்பாடு வரும் வரை அவளால் திரும்பவும் நம்ப முடியாது என நினைத்தாள். தமாஸ்காவின் சாலையில் பல்வேறு காரணங்களுக்காக காத்திருக்கிற அநேகர் இருக்கிறார்கள். முற்றிலும் சீசர்கள் மாற அவர்கள் தாமதிக்கிறார்கள். ஆசாரித்துவத்தை பெற நம்புகிறார்கள், ஆனால் அந்த சிலாக்கியத்துக்கு தகுதியுடன் வாழ தயங்குகிறார்கள். ஆலயத்தில் நுழைய விரும்புகிறார்கள், ஆனால் தகுதியுடைய இறுதி விசுவாச செயலை தாமதிக்கிறார்கள். தங்கள் சந்தேகங்களையும் பங்களையும் முற்றிலும் அகற்ற காலர் பிளர் ஓவியத்தைப் போல சிறிது அவர்களிடம் வர வேண்டும் என காத்திருக்கிறார்கள். உண்மை யாதெனில் கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள கருத்தாய் தேடுபவர்களை அவர்களை அறிவார்கள். ஆனால் அது எப்போதும் ஒரு புதிர் போல வருகிறது. ஒரே சமயத்தில் ஒரு துண்டு மட்டும் ஒவ்வொரு துண்டை அதை கொண்டு எளிதில் அடையாளம் காணப்பட முடியாது. முழு உருவத்தில் அது எவ்வாறு தொடர்புடையது என்பது தெளிவாக இருக்காது. தேவையான துண்டுகள் சேகரிக்கப்பட்ட பின்பு எல்லாவற்றின் மிகுந்த அழகை நாம் அடையலாம். பின்பு நமது அனுபவத்தை திருப்பி பார்க்கும் போது இறைச்சகர் நம்முடன் இருப்பதை காண்கிறோம். ஒரே முறையில்ல, ஆனால் அமைதியாக மென்மையாக கிட்டத்தட்ட கவனிக்கப்படாமல் தமாஸ்காவின் சாலையில் நீண்ட காலம் காத்திருக்காமல் விசுவாசத்துடன் முன்னேறாமல் அது நமக்கு அனுபவம் ஆகலாம். செவிக்கொடுங்கள், கவனியுங்கள். நமது பரலோக பிதா அவரது பிள்ளைகளை நேசிக்கிறார் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் உங்களை நேசிக்கிறார். நொறுங்குண்ட இருதயத்தோடு நறுங்குண்ட ஆவியோடு அவரது சமாதானத்தை நீங்கள் தேடும் போது தேவையான நேரத்தில் கர்த்தரை தடைகளை தாண்டி உங்களை நடத்தி செல்வார். நமது இருதயத்தில் மட்டுமே கேட்கக்கூடிய வழிகளில் அடிக்கடி அவர் நம்முடன் பேசுகிறார். அவரது குரலை நன்கு கேட்க நமது வாழ்க்கையில் உலக பிரகடனமான காரியங்களை தவிர்த்து ஞானமாயிருக்கும். ஆவியின் தூண்டுதல்கள் உதாசீனப்படுத்தினாலோ அல்லது தடுத்தாலோ எந்த காரணமாலும் நாம் அதை ஒருபோதும் கேட்க முடியாத அளவுக்கு கவனிக்க முடியாதாகி விடுகிறது. இந்த வகையில் நமது அன்புக்குரிய தீர்க்கு தருதி தாமஸ் எஸ் மான்சன் நமக்கு உதாரணமாய் இருக்கிறார். ஆவியின் கிசுகிசுப்புகளை அவர் கவனித்த கதைகள் அநேகம் உள்ளன. அப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தை மூப்பர் ஹாலண்ட் கூறுகிறார்.
To the promptings of the Spirit, and then be eager to heed them. Our beloved prophet Thomas S. Monson is our example.
ஒரு சமயம் தலைவர் மான்சன் லூசியானாவுக்கு சென்ற போது புற்றுநோயின் இறுதி கடத்திலிருந்த கிறிஸ்டல் என்ற பெயருடைய 10 வயது சிறுமியை காண அவருக்கு நேரமாயிருக்கின்ற ஒரு பிணையை தலைவர் கேட்டார். தலைவர் மான்சன் வர வேண்டும் என கிறிஸ்டலின் குடும்பத்தார் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவருடைய வீடு அதிக தூரத்தில் இருந்து நேரமில்லாத அளவுக்கு பயணம் விவரம் அமைந்திருந்தது. அதற்கு பதிலாக பின்னைய மாநாட்டின் போது ஜெபம் செய்தவர்களை நாங்கள் ஜெபங்களின் கிறிஸ்டலை சேர்த்துக் கொள்ளுமாறு தலைவர் மான்சன் கேட்டார். கண்டிப்பாக கர்த்தரும் அந்த குடும்பத்தினருக்கும் புரிந்து கொள்வார்கள். மாநாட்டின் சனிக்கிழமை கூட்டத்தின் போது தலைவர் மான்சன் பேச எழுந்தார். ஆவி கிசுகிசுத்தது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறவர்களுக்கு இடங்கள் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உடையது. அவருடைய பிரசங்க குறிப்பு குழப்பமானது. குறிப்பிட்டபடி கூட்டத்தின் நோக்குப்பன்றி தொடர்ந்து பேச அவர் முயன்றார். ஆனால் அந்த சிறுமியின் பெயரும் உருவமும் அவரது மனதை விட்டு ஆகவில்லை. அவர் ஆவிக்குறிக்கு செவி கொடுத்து தனது பயணத்தை திட்டத்தை மாறி அடைந்தார். அடுத்த நாள் அதிக காலையில் தலைவர் மான்சன் 90 பேரை விட்டுவிட்டு சிறுமியின் படுக்கை அருகே இருப்பதாக அநேக மகள் பிரசாயனம் செய்தார். அங்கு சென்றவுடன் எழும்ப முடியாத அளவுக்கு சுவிசீனமான பேச இயலாத அளவுக்கு பலவீனமும் இருந்த குழந்தையை பார்த்தார். அந்த பலவீன கரங்களை தன் கரத்தில் எடுத்தார். கிறிஸ்டல், நான் இங்கு இருக்கிறேன் என்று முணுமுணுத்தார். கடின முயற்சியுடன் அவளும் முணுமுணுத்தாள். சகோதரர் மான்சர், நீங்கள் வருவீர்கள் என எனக்கு தெரியும். எனது அன்பு சகோதர சகோதரிகளை, தமாஸ்காவுக்கு செல்லும் சாலையில் சவுல் செய்தது போல அவரது முணுமுணுப்பை கேட்டு பதிலளிக்க கர்த்தர் நமக்கு கூடியவர்களின் மத்தியில் இருந்த நாமும் முயற்சி செய்வோமாக. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்கள்? நமது வாழ்க்கையில் கர்த்தரின் குரலை சில சமயங்களில் நாம் அடையாளம் காணாமல் இருப்பதற்கு மாறொரு காரணமாவது நமது ஜெபங்களுக்கு பதிலாக ஆவியின் வெளிப்படுத்துதல் நமக்கு நேரடியாக வராமல் இருக்கலாம். நமது பரலோக பிதா நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லது கேள்விகளுக்கும் அக்கறைகளுக்கும் நாம் பதில் தேடும் போது வழிகாட்டுதலுக்காக நாம் முதலில் நன்கு குறிந்து கொண்டு பின்பு ஜெபிக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறார். நமது ஜெபங்களை கேட்டு அவர் பதில் அளிப்பார் என்று பரலோக பிதாவின் உத்தரவாதம் நமக்கு உண்டு. நம்பிக்கையான நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர்கள், வேதங்கள், தீர்க்கு தரிசிகளின் வார்த்தைகள் போன்ற குரல் மற்றும் ஞானத்தில் பதில் வரலாம். நாம் பெற்றுகிற மிக வல்லமையான தூண்டுதல்களின் சில நமது நன்மைக்காக மட்டுமில்லாமல் பிறது நன்மைக்காகவும் என்பது எனது அனுபவமாகும். நாம் நம்மை மட்டுமே பற்றி நினைத்தால் சில மிக வல்லமையான ஆவிக்குரிய அனுபவங்களையும் அதிகமான வெளிப்படுத்துதல்களையும் நமது வாழ்க்கையில் தவற விட வேண்டியதாயிருக்கும். இந்த கொள்கைகளை பற்றி போதிக்கும் போது தலைவர் கிம்பல் சொன்னார், தேவன் நம்பிக்கை கவனிக்கிறார். அவர் கண் காணிக்கிறார். ஆனால் வழக்கமாக மற்றொருவர் மூலமாகவே நமது தேவைகளை சந்திக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருக்கொருவர் சேவை செய்வது முக்கியமாகும். சகோதர சகோதரிகளே, பிறரின் தேவைகளை பற்றி கவனமாய் இருக்கிற ஒரு உடன்படிக்கையின் பொறுப்பும் நம்மை சுற்றியுள்ளவர்களை தேடி சென்று ஆசீர்வதித்து உயர்த்தி இறைச்சிகளை போல சேவை செய்யும் பொறுப்பும் நமக்கு உண்டு. எப்போது நமது ஜெபத்துக்கான பதில் நாம் முழங்கால் இருக்கும் போதே வருவதில்லை. ஆனால் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கும் சேவை செய்து கொண்டு இருக்கும் போது வரலாம். சேவை மற்றும் அர்ப்பணிப்பு சுய நலமற்ற செயல்கள் நமது ஆவிகளை சுத்தமாக்குகிறது. நமது ஆவிக்குரிய கண்களிலிருந்து செதி களை அகற்றுகிறது. வானத்திலிருந்து பல கனிகளை திறக்கிறது. மற்றொருவரின் ஜெபத்துக்கு நாம் பதிலாகி நம்முடைய ஜெபத்துக்கு பதிலை காண்கிறோம். பகிர்ந்து கொள்ளுங்கள். நமக்காக மட்டுமே உள்ள காரியங்களை கருத்தில் வெளிப்படுத்துகிற சமயங்கள் உண்டு. இருப்பினும் அநேக விஷயங்களில் பிறருடன் அவர்கள் பகிர்ந்து கொள்பவர்கள் என அவர்கள் அறிகிறவர்களுக்கு சத்தியத்தை பற்றிய சாட்சியை அவர் பொறுப்பளித்தார். ஆத்மாவின் நாட்களிலிருந்து ஒவ்வொரு தீர்க்க தரிசியும் அது நடத்துகிறது. கர்த்தர் அவரது மறுஸ்தாபிக்கம் செய்யப்பட்ட சபையின் அங்கத்தினர்களாக நாமும் எப்போதும் நமது வாயை திறந்து களிக்கூர்த்ததலின் சத்தத்தோடு அவரது சுவிசேஷத்தை பிரகடனம் செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறார். இது எப்போதும் எளிது அல்லது. தங்கள் நண்பர்களுக்கும் உடனே வேலை செய்பவர்களுக்கும் விசுவாசம் மற்றும் மதத்தை பற்றி கூறுவதை விட சிலர் புல்வெளியில் 1000 மைல்களுக்கு கைவண்டியை எழுப்பார்கள். அவர்கள் அது எப்படி கருத்தப்படுமோ அல்லது அவர்களை உறவை கெடுத்து விடுமோ என கவலைப்படுவீர்கள். அது அப்படி இருக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. ஆனந்தமான செய்தி. பல ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் குடும்பம் நமது விசுவாசத்தை சாராத ஜனங்கள் மத்தியில் வாழ்வதும் வேலை செய்து வந்தது. விளையாட்டு திரைப்படங்கள் அல்லது காலநிலை பற்றி சொல்லாமல் வார கடைசியில் குடும்ப நாங்கள் அடைந்த மதம் சம்பந்தப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துக் கொள்ள முயற்சி செய்தோம். வாலிபர்களின் பலனுக்காக தரங்கள் பற்றி திருவிருந்து கூட்டத்தில் ஒரு இளம் பேச்சாளர் என்ன சொன்னார், அல்லது தனது ஊழியத்திற்கு செல்கிற ஒரு இளைஞனின் வார்த்தைகளால் நாங்கள் எவ்வாறு தொடப்பட்டோம். நாங்கள் பிரசங்கிக்கவோ மிகைப்படுத்தவோ முயற்சி செய்யவில்லை. எனது மனைவி ஹேரியட் எப்போதும் உணர்ச்சியுடைய உயர்த்துகிற அல்லது நகைச்சுவையானவற்றை பகிர்ந்து கொள்வதில் திறமைச்சாலி. அது அடிக்கடி ஆழ்ந்த கலந்துரையாடுகளுக்கு வழி நடத்தும். மகிழ்ச்சியான விஷயம் வாழ்க்கையின் சவால்களை சமாளித்து பற்றி நாங்கள் நண்பர்களுடன் பேசும் போதெல்லாம் நாங்கள் அடிக்கடி அவர் கூற கேட்பது, அது உங்களுக்கு எளிது, உங்கள் சபை இருக்கிறது. பல பொது ஊடகங்களுக்கும் அதிக பயனளிக்கக்கூடிய அநேக கருவிகளுக்கும் நம்மிடம் இருப்பதால் சுவிசேஷத்தின் நற்செய்தியை பகிர்ந்து கொள்வது எளிது மற்றும் அதன் விளைவுகளை எப்போதையும் விட அதிகமாக இருக்கிறது. உண்மையாகவே இன்று என்னுடைய வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கின்றனர். சிலர் அவர் 10 நிமிடமாக பேசிக்கொண்டிருக்கிறார், விமானத்தை பற்றி ஒன்றுமில்லை என தங்கள் நண்பர்களுக்கு ஏற்கனவே செய்தி அனுப்பியிருக்கிறீர்கள் என்று அஞ்சுகிறேன். என் இளம் நண்பர்களே, நமது வாய்களை திறப்பது கர்த்தரின் ஊக்கு இல்லையா? நமது காலத்தில் சுவிசேஷத்தின் நற்செய்தியை செய்து அனுப்பவோ பிளாக் செய்யவோ நமது கைகளை பயன்படுத்துவோம் சேர்க்க வேண்டும். ஆனால் எல்லாம் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் என்பதை தயவு செய்து நினைவு கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, தற்போதைய தொழில்நுட்ப ஆசீர்வாதத்தால் நமது பணியிடத்தை சுற்றி மட்டுமல்ல உலகம் முழுவதும் கேட்கக்கூடிய வகையில் தன் பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த திட்டம் பற்றி நாம் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கலாம். சில சமயங்களில் சாட்சியின் எளிய நித்தியமாக ஒருவரின் வாழ்க்கையை பாதிக்கிற நிகழ்ச்சியை ஏற்படுத்தலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மிக சிறந்த வழி உதாரணத்திலே மூலமே நமது நன்மைகளுக்கு கேட்க நாம் வாழ்ந்தால் ஜனங்கள் கவனிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவின் சாயலால் நமது வாழ்க்கையில் பிரசாகித்தல் உலகத்தோடு சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தால் எப்படி என்று ஜனங்கள் கேட்க விரும்புவார்கள். ஊழியப்பணி குறித்து சொல்லப்பட்ட மிகச்சிறந்த பிரசங்களில் ஒன்று செயின்ட் பிரான்சிஸ் எஃப் அசிசியன் எளிய சிந்தனையாகும். எல்லா நேரங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். தேவையானால் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள். அப்படி செய்யும் சந்தர்ப்பங்கள் எல்லாம் நம்பிக்கை சுற்றியுள்ளன. தமாஸ்காவுக்கு செல்லும் சாலையில் அதிக நேரம் காத்திருந்து அவற்றை இழந்து விடாதிருங்கள். தமாஸ்காவுக்கு எங்களின் பாதை. நமது நாளில் கர்த்தர் தன் தீர்க்க தரிசிகளுடனும் அப்போஸ்தலர்களுடனும் பேசுகிறார் என்று நான் சாட்சி அளிக்கிறேன். அவர் தன்னிடத்திலே உண்மையான இருதயத்தோடும் உண்மையான எண்ணத்தோடும் வருகிற அவனுடைய உன்னிடம் பேசுகிறார். சந்தேகப்படாதீர்கள், நினைவு கொள்ளுங்கள், காணாதிருக்கும் விசுவாசிக்கிறவர்களுக்கு பாக்கியவான்கள். தேவன் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஜெபங்களை கேட்கிறார், அவர் தன் பிள்ளைகளுடன் பேசுகிறார், அவரை தேடி அவரது வழிகளில் நடந்து கணம் புனிவர்களுக்கு தோற்றமும் சமாதானம் புரிந்து கொள்ளுதலும் அளிக்கிறார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரை தாங்கியிருக்க அது அவரால் நடத்தப்பட்டது.
Church of Jesus Christ of Latter-day Saints is on course. We have a living prophet. It is led, this Church of Jesus Christ is led by him whose name we bear.
நாம் தமாசாக்கு செல்லும் சாலையில் நீண்ட நேரம் காத்திருக்காமல் இருப்போமாக. விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் தயாளத்துடனும் தைரியமாகவும் முன்னேறு வேகமாக சீசத்துவத்தின் பாதையில் ஒளியை நாம் அனைவரும் கண்டுபிடித்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. இது பற்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமீன்.
சோதனைகளும் உபத்திரங்களும் துன்பங்களும் பூலோக வாழ்வில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சில உபதிரவங்கள் மிக வேதனையுள்ளதாக இருக்கிறது. வியாதியோ, நம்பிக்கை துரோகமோ, சோதனைகளோ, அன்பானவர்கள் இழப்போ, இயற்கையின் அழிவுகளோ அல்லது சில பிற கடுமையான சோதனையோ துயரமோ, அவை எதுவாயிலும் அவை நமது அந்நிய அனுபவத்தின் அங்கமாகும். குறிப்பிட்ட கடினமான சவால்கள் நாம் ஏன் சந்திக்க வேண்டும் என அநேகர் வியப்புகிறார்கள். கட்டளையிட்டுள்ளவை அனைத்தையும் நாம் செய்வோமா என்பதை காண நமது விசுவாசமே சோதிக்கப்படுவதற்காக என்பது ஒரு காரணம் என்பதை நாம் அறிவோம். இந்த சோதனைகளை சந்திக்கவும் கடந்து செல்லவும் அதிர்ஷ்டவசமாக இந்த பூலோக வாழ்க்கை சரியான இடம். நாம் படுகிற எந்த வேதனையும் நாம் அனுபவிக்கிற எந்த சோதனையும் வீணாகப் போவதில்லை. நாம் துன்பப்படுகிற அனைத்தும் நாம் சகித்து கொள்கிற அனைத்தும் குறிப்பாக அதை பொறுமையாக சகித்து கொள்பவும் போது நமது குணங்களை அது வளர்க்கிறது. நமது இருதயங்களை தூய்மைப்படுத்துகிறது. நமது ஆத்மாக்களை விசாலப்படுத்துகிறது. நம்மை அதிக இரக்கமும் தயால குணங்களையும் தருகிறது. துக்கத்தின் பாடிகளின் உழைப்பின் உபத்திரத்தின் பூலோக மூலமாகவே நாம் பெற்றுக்கொள்ளவும் முடியும். சமீபத்தில் 9 வயதான ஒரு சிறுவனுக்கு அரிதான எலும்பு புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவ சோதனை மற்றும் மருத்துவத்தை பற்றி மருத்துவர் விளக்கினார். அதில் கதிர்வீச்சு சிகிச்சையும் பெரிய அறுவை சிகிச்சையும் அடைந்திருக்கிறது என்று அறிந்தார். இது முடிந்த பின்பு நான் முன்மாதிரி இருப்பேனா என மக்கள் என்னிடம் கேட்கிறார்கள். இல்லை, நீங்கள் முன்பை போல இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அதிக பலத்தோடும் இருப்பீர்கள். இந்த மாதிரியான உபத்திரங்களை சகித்து கொள்கிற நோயாளிகளிடம் நம்ப முடியாத முன்னேற்றத்தை இந்த புத்திசாலியான மருத்துவர் கண்டித்திருக்கிறார். நம்மால் சமாளிக்க முடியாதென தோன்கின்ற நமது வாழ்க்கையின் பகுதியிலுள்ள நமது ஆத்மாவின் பகுதிகளிலும் நமது சோதனைகள் முக்கிய பங்கு வகிக்கும் என சில நேரங்களில் தோன்றும். யாருமே இதற்கு விதிவிலக்கில்லை. குறிப்பாக சரியானதை செய்ய பாடுபடுகிற பரிசுத்தவான்கள் அல்ல. ஏன் எனக்கு நல்லவனாக இருக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நமது வாழ்க்கையில் உள்ள அசுத்தங்களை அகற்ற நமக்கு உதவி நம்மை மகித்தூமையாக்கி மிக சிறந்த பரிசுத்தவான்களுக்கூட உபத்திரத்தின் அடப்பு சுத்தமாக உதவுகிறது. கிரிம்சன் தடையில் உள்ள லோகன் ஆற்றோடையில் ஒரு நடைப்பயணம் எனக்கு பிடித்தமான வகைகளில் ஒன்று. நடைப்பயணத்தின் முக்கியமானது உயர்ந்த சுண்ணாம்பு மலை உச்சிகளில் வழியே மெதுவாக நடப்பதும் கீழேயுள்ள ஆற்றோடை மற்றும் பள்ளத்தாக்கின் அழகிய காட்சிகளை பார்ப்பதாகும். காட்சிகளை பார்க்க ஒரே வழி உயரத்தில் ஏறுவதே. அநேக சமயங்களில் இருளான மிக அபாயகரமான சோதனைகள் விசேஷமான சம்பவங்களையும் மிக அதிக வளர்ச்சியையும் உடனடியாக விரைவிக்கிறது என்பதற்கான ஒரு மாதிரியை வேதங்களில் வாழ்க்கையும் காட்டுகிறது. அதிக உபத்திரங்களுக்கு பின் ஆசீர்வாதம் வருகிறது. அபாயத்தையும் கோபத்தையும் பித்தளை தகடுகளை கைப்பற்றுவதற்கு முன் அநேக தோல்விகளையும் அவன் சந்தித்தான். நபி முற்றிலுமான அழிவிற்குள் அவர் விதிவைக்கப்பட்டதாக தோன்றும் அளவுக்கு அதிக வல்லமையான ஒரு தீய சக்தியால் ஜோசப் ஸ்மித் மேற்கொள்ளப்பட்டார். அந்த நேரத்தில் பரலோக பிதாவும் அவருடைய புதல்வனும் தோன்றினார்கள். வழக்கமாக விசாரிக்கிறவர்கள் ஞானஸ்தானத்திற்கு அருகில் வரும்போது எதிர்ப்பையும் உபத்திரவத்தையும் சந்திக்கிறார்கள். முழுநேர ஊழியத்தை செய்ய ஆயத்தப்படுபவர்களுக்கு சில குறிப்பிட்ட எதிர்ப்பையும் பார்க்கிறார்கள். பிரசவ வழியில் தொடர்ந்து பிறப்பின் அற்புதமான நிகழ்ச்சியும் என்பது தாய்மார்களுக்கு தெரியும். எனது பாட்டிக்கு 19 வயதாக இருந்த போது அவருக்கு ஒரு வியாதி வந்து அவர் மகிசுகமாகியிருந்தது. பின்னர் அவர் சொன்னார், ஒரு பஞ்சை போல எலும்புகள் மிருதுவாக இருந்தது. என் காலை தரையில் வைக்கும் போது மின்சார தாக்குவதைப் போல நான் உணர்ந்தேன். அவர் படுக்கையிலேயே இருந்து அவரது வேதனை மிக அதிகமாய் போனது. சில நாட்களுக்கு பிறகு அவர் ஞானஸ்தானம் பெற்றார். அவர் மனம் மாறி பின்னர் ஞானஸ்தானம் பெற்றார். சில நேரத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனை அவமானம் அல்லது மனவேதனையை விட வருகிற ஆசீர்வாதங்கள் மிக பெரியதாய் இருக்கும் என்பதை பிரச்சனைகளுக்கு மத்தியில் காண்பது ஏறக்குறைய சாத்தியமல்ல. எந்த சாட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். லேசான நம்முடைய உபாத்திரவம் மிகவும் அதிகமாக நித்திய கனமாயை உண்டாக்குகிறது. லேசான உபாத்திரவம் என பதத்தை பவுல் பயன்படுத்துவது வியப்புப்பாக இருக்கிறது. அடிக்கப்பட்ட கல்லெறியிலிருப்பட்ட கப்பல் உடைக்கப்பட்ட சிறை பிடிக்கப்பட்ட அநேக உபத்திரங்களை அனுபவித்த ஒருவரிடம் இது வருகிறது. இருந்தும் இறுதியாக நாம் பெறுகிற ஆசீர்வாதங்களையும் வளர்ச்சியையும் ஒப்பிடும் போது இந்த வாழ்க்கையிலும் நித்தியத்திலும் நமது உபத்திரங்கள் உண்மையிலேயே லேசானது. இந்த வாழ்க்கையில் நமது சோதனைகளை கடந்து போகவும் கிறிஸ்துவைப் போல நாம் வளர வேண்டும் என்பது நாம் விரும்பினாலும் சோதனைகளையும் துன்பங்களையும் உபத்திரங்களையும் நாம் நாடுவதில்லை. இரட்சகரின் ஊழியம் மிகுந்த உபத்திரங்கள் இருந்தது. அவரது பொது ஊழியம் ஆரம்பமானதற்கு முன் 40 நாட்கள் உபவாசம் செய்த பின் விநாதரத்தில் கடுமையான சோதனைகளை அவர் சந்தித்தார். இரட்சகர் பூலோக ஊழியம் முடிவுக்கு வரும்போது எல்லா சமயத்தையும் விட மிக கடினமான சோதனையாக இருந்தது. இது மகிமையான உயிர்த்தெழுதலையும் அனைத்து பாடுகளும் ஒரு நாள் நின்று போகும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்தது. சில நேரங்களில் சவால்களில் இல்லாமல் எந்த போராட்டமும் இல்லாமல் பொல்லாததை விருத்தி செய்வதில் வளர்ச்சியுடைய என நாம் நினைக்கலாம்.
Because we have access to help from the Lord, we can do all things through Christ who strengthens us. After recovering from serious
பெரிய நோயிலிருந்து குணமாகிய பின் பொது மாநாட்டில் மூப்பர் ராபர்ட் ஹேல்ஸ் பின்வருபவையை பகிர்ந்து கொண்டார். கடந்த 2 ஆண்டுகளில் சரீர வேதனையில் காலத்தில் மனவேதனையின் சிந்தனையின் மூலமாக கற்றுக்கொள்ளப்பட்ட கூடிய நித்திய பாடங்களை நான் கர்த்தரிடத்தில் காத்திருந்தேன். சில சந்தர்ப்பங்களில் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிச்சயமாக நான் கற்றுக்கொண்டேன் என்றும் அது இனி எந்த பாடங்களையும் சகித்துக்கொள்ள எனக்கு அவசியமில்லை என நான் கர்த்தரிடம் சொன்னேன். அத்தகைய வேண்டுகோள் எந்த பாதிப்பை ஏற்படுத்தியதென தோன்றுகிறது. இந்த சோதனைகளையும் உபத்திரங்கள் சந்திக்க நான் தனியாக விட மாட்டேன். ஆனால் அந்த பாதுகாக்கும் தூதர்கள் என்னை கவனித்துக் கொண்டார்கள். நமது பரலோக பிதா நம்மை நேசிக்கிறார் என்றும் தேவனில் தன் நம்பிக்கையை வைக்கிற எவரும் அவருடைய சோதனைகளிலும் அவருடைய பிரச்சனைகளிலும் அவர்களுடைய உபத்திரங்களிலும் ஆதரிக்கப்பட்டு கடைசி நாளின் போது உயர்த்தெடுக்கப்படுவார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஒரு நாள் திரையின் அடுத்த பக்கத்தில் நாம் போகும்போது நீங்கள் நன்றாக செய்தீர்கள் என்று யாரோ ஒருவர் சொல்வதை விட அதிகமானது நமக்கு வேண்டும். பவுலின் இந்த வார்த்தைகள் எனக்கு பிடிக்கும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்பை பிரிபவன் யார்? உபத்திரமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமாசமோ பட்டாயமோ இவை எல்லாவற்றிலேயுமே நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களே முற்றும் ஜெயம் கொள்கிறார்கள். தேவன் ஜீவிக்கிறார், அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று எனக்கு தெரியும். அவர்களின் உதவியால் இந்த வாழ்வில் நாம் எதிர்கொள்ளும் உபத்திரங்களை நாம் முற்றிலும் ஜெயிக்க முடியும் என்றும் நான் அறிவேன். நாம் அவர்களை போல வாழலாம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.
Good morning, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே வணக்கம். 1897 ஆண்டில் டேவிடோ மெக்கே ஒரு கைப்பிரதியுடன் ஒரு வீட்டு கதவின் முன் நின்றார். ஸ்காட்லாண்டின் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஸ்டெர்லிங்கில் ஒரு ஊழியக்காரராக இதற்கு முன் இதை அவர் அநேக முறை செய்திருக்கிறார். ஆனால் அந்நாளில் ஒரு பலவீனமான பெண் கதவை திறந்து அவருக்கு முன் நின்றாள். அவள் ஏழையான உடையணிந்து ஒட்டிய கன்னத்தோடு முடியை விரித்து போட்டுக் கொண்டும் நின்றிருந்தாள்.
அவளிடம் கொடுக்கப்பட்ட கைப்பிரதியை அவள் வாங்கி கொண்டு அவர் ஒருபோதும் மறக்க முடியாத 6 வார்த்தைகளை பேசினாள். இந்த கைப்பிரதியால் நான் ரொட்டி எதையாவது வாங்க முடியுமா? இளம் ஊழியக்காரரின் மனதில் இந்த சந்திப்பு ஒரு நிரந்தரமான பாதிப்பை ஏற்படுத்தியது. அந்த நேரத்திலிருந்து மனிதனின் உலக பிரகாரமான பாதுகாப்புக்கு கிறிஸ்துவின் சபை இருக்க வேண்டும், இருக்கிறது என்று நான் ஆழமாக புரிந்து கொண்டேன். தனது உள்ளத்தில் மனிதனிடத்திலும் தேவனிடத்திலும் ஒரு கசப்புணர்ச்சியோடு இருக்கிற அந்த பெண்ணால் எந்த வகையிலும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என உணர்ந்து அந்த வீட்டு வாசலிலிருந்து நான் போய்விட்டேன். அவளுக்கு உலக பிரகாரமான உதவி தேவையாயிருக்கிறது. அவளுக்கு அதை கொடுக்க எனக்கு தெரிந்தவரை ஸ்டெர்லிங்கில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை என பின்னர் அவர் எழுதினார். சில ஆண்டுகளுக்கு பின் மிக பெரிய பொருளாதார வீக்கத்தில் உலகம் தவித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தின் போது 1936 ஆண்டு ஏப்ரல் மாதம் 6 தேதியில் பின்னர் சபையின் நல்வாழ்வு திட்டமாக அறியப்பட்ட அதை தலைவர் ஹீபர் ஜே கிராண்டும் அவரது ஆலோசகர்களான ஜே ரூபன் கிளார்க்கும் டேவிடோ மெக்கேயும் அறிவித்தார்கள். 2 வாரங்களுக்கு பின் அதன் முதல் தலைவராக மூப்பர் மெல்வின் ஜே பேலர்ட் மற்றும் ஹேரோல்ட் பில்லி அதன் நிர்வாக இயக்குநருமாகவும் நியமிக்கப்பட்டார்கள். இது ஒரு சாதாரண முழு முயற்சி அல்ல. அதை நிர்வகிக்க கர்த்தர் விசேஷமான மக்களை ஆயத்தப்படுத்தியிருந்தாலும் கூட தலைவர் கிராண்டிற்கு பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தப்பட்டதன் விளைவே நல்வாழ்வு திட்டத்தின் அமைப்பு என்றும் அந்த நேரத்திலிருந்து அதை பற்றி பொறுப்பு கொண்ட சகோதரர்களுக்கு அதை போன்ற வெளிப்படுத்துதல்கள் வருவதாலேயே அது தொடர்ந்து நடத்தப்படும் என தலைவர் ஜே ரூபன் கிளார்க் தெளிவுபடுத்தினார். மனுகுலத்தின் வேதனைகளுக்கு நிவாரணம் அளிக்க சபை தலைவர்கள் உறுதியாயிருப்பதைப் போன்றே அது உறுதியாயும் மாற்ற முடியாததுமாயிருக்கிறது. அதை செய்ய எவ்வளவு பணம் தேவையாயிருந்தாலும் மக்களிடத்தில் போய் அவர்களுக்கு உதவ ஒரு அமைப்பை தலைவர் கிராண்ட் விரும்பினார். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வேத பாட வகுப்பை நிறுத்த, ஊழிய பணியை நிறுத்த அல்லது ஆலயத்தை கூட மூடி வைக்கும் அளவுக்கு அவர் போவார் என்றும், ஆனால் அவைகள் மக்களை பசியோடு விட்டு வைப்பதாயிருக்கக்கூடாது என்று அவர் சொன்னார். நிக்கராகுவின் மனாகாவில் 19,000 மக்களுக்கும் மேலானவர்களை பலியாக்கிய ஒரு அழிவுக்கேதுவான புயல் காற்றில் பிழைத்துக் கொண்ட 1,300 சபை அங்கத்தினரிடம் தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி பேசிய போது நான் அவரது பக்கத்தில் இருந்தேன். சபையில் வளங்கள் இருக்கும் வரை பசியிலோ உடையில்லாமலோ அல்லது தங்கமிடம் இல்லாமலோ நீங்கள் இருக்க உங்களை நாங்கள் விடமாட்டோம். இப்படிதான் இது நடக்க வேண்டுமென கர்த்தர் தேர்ந்தெடுத்த வழியில் உதவி செய்ய எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம் என அவர்களிடம் அவர் சொன்னார். இந்த உணர்த்தப்பட்ட நல்வாழ்வு திட்டத்தின் தனித்துவமான தன்மைகளில் ஒன்று அதன் தனிப்பட்ட பொறுப்பையும் சுயசார்பையும் வலியுறுத்துவதாகும். வறுமையில் இருப்போருக்கு உதவ நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களால் அநேக திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆயினும் தங்களுக்கு தாங்களே உதவ மக்களுக்கு உதவுவதை எதிர்த்து மக்களுக்கு உதவி செய்வதில் இந்த திட்டங்களில் அநேகம் குறுகிய கால நோக்கம் மட்டுமே இருக்கிற ஒரு இலக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என தலைவர் மாரியன் ஜி ரோம்னி விளக்கினார். சேமிப்பதற்கு புத்தியாக வாழ்ந்து வருங்காலத்துக்கு ஆயத்தப்பட்டு பொருளாதாரத்தில் சுய ஒழுக்கத்தை கொண்டிருப்பதின் பலமே சுயசார்பு. தங்களால் முடிந்த அளவுக்கு தங்களின் உலக பிரகாரமான நல்வாழ்விற்கு பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என ஆரம்பத்திலிருந்தே குடும்பங்களுக்கு சபை கற்றுக் கொடுத்திருக்கிறது. கடனை தவிர்த்து கவனமாக பணத்தை நிர்வகித்து கஷ்ட காலங்களுக்கு ஆயத்தப்பட்டு ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து பின்பற்றி தேவைகளுக்கும் அவசியங்களுக்கும் இடையுள்ள வித்தியாசத்தை
கண்டுபிடிக்கும் ஒழுக்கத்தை வளர்த்து அதன்படி வாழ ஒவ்வொரு தலைமுறையையும் சுயசார்பின் அடிப்படை கொள்கைகளை அவர்களே கற்றுக்கொள்ள வேண்டும். நோக்கம், வாக்களிப்புகள், கொள்கைகள் சபையின் நல்வாழ்வு பணியை பலப்படுத்தி இந்த அனித்திய வாழ்க்கைக்கும் அப்பாலும் இந்த பணி விரிவாக்கப்பட்டிருக்கிறது. கஷ்டப்படுபவர்களுக்கு அல்லது வறுமையில் இருப்பவர்களுக்கு பலனளிக்கும் ஆசீர்வதிக்குமே இந்த புனித பணி அமைக்கப்படவில்லை. உண்மையில் தியாகம் மற்றும் மற்றவர்களுக்கு உதவுதலின் இரக்க குணத்தின் தன்மையின் மூலமாக தியாகத்தின் பரிசுத்தப்படுத்துதலின் செலஸ்டியல் கொள்கைகளை நாம் கற்றுக்கொள்வதால் நம்மிடம் உள்ளவைகளை ஏழைகளுடன் பகிர்ந்து கொள்ளாமல் ஒரு செலஸ்டியல் வாழ்க்கையில் நாம் பங்கேற்க முடியாது. தேவனுக்கு முன்பாக கபடமற்றவர்களாய் நடக்கும் பொருட்டு அனுதினமும் உங்களின் பாவ மன்னிப்பை நாம் பெறும்படியாக நம்மிடமுள்ள பொருட்களை ஏழைகளுடன் பகிர்ந்து அவர்களுக்கு நிவாரணம் அளிப்பதன் காரணங்களில் அது ஒன்றாயிருக்கிறதென பெஞ்சமின் ராஜா போதித்தான். உலகத்தோற்ற முதல் நீதியான சமுதாயங்களில் தர்மம் செய்வது எப்போதுமே ஒரு முக்கிய அங்கமாய் இருந்து வந்திருக்கிறது. ஒரு சமாதான உலகத்திற்காகவும் செழிப்பான சமுதாயங்களுக்காகவுமே நாம் விரும்புகிறோம். தீமையானவை கைவிடப்பட்டு நன்மையானவையும் சரியானதும் நடக்கிற அன்பான நற்குணமுள்ள சமுதாயங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எத்தனை ஆலயங்களை நாம் கட்டுகிறோம் என்பது பெரிதல்ல. நமது அங்கத்தினர்கள் எவ்வளவு அதிகமாக வளர்ந்து வருகிறார்கள் என்பது பெரிதல்ல. உலகத்தின் கண்களில் நாம் எவ்வளவு நல்லவர்களாக பார்க்கப்படுகிறோம் என்பது பெரிதல்ல. பலவீனமானவர்களுக்கு உதவ, நொய்ந்து போயிருக்கும் கரங்களை உயர்த்த, தளர்ந்து போயிருக்கும் முழங்கால்களை பலப்படுத்த வேண்டுமென்ற இந்த மகத்தான அடிப்படை கட்டளையை கைக்கொள்ள நாம் தவறினால், அல்லது துன்படுகிற துயரத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவ தவறினால், நாம் ஆக்கினைக்குள்ளாக்க தீர்க்கப்படுவோம். கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்த முடியாது. நமது இருதயங்களின் ஆனந்தமான நம்பிக்கை எப்போதுமே நமக்கு அருகில் வர முடியாது. உலகம் முழுவதிலும் 27,000 ஆயர்கள் ஏழைகளின் தேவைகளை நிறைவேற்ற அவர்களை தேடுகிறார்கள். அர்ப்பணிப்பான ஒரு ஒத்தாசை சங்க தலைவரையும் சேர்த்து ஆசாரியத்துவ துணை சங்க தலைவர்கள் கொண்ட ஒரு தொகுதி ஆலோசனை குழுவால் ஒவ்வொரு 1,000 உதவப்படுகிறார். அவர்கள் அயலானுக்கு நிவாரணம் கொடுக்க விரைந்து துயரத்தில் இருப்போரின் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து அநாதைகளின் கண்ணீரை துடைத்து விதவைகளின் உள்ளத்தை ஆனந்தப்படுத்த வைக்கிறார்கள். உலகம் முழுவதிலும் உள்ள சபை அங்கத்தினர்களின் தலைவர்களின் இருதயங்கள் நேர்மறையாக செல்வாக்கடைந்து கோட்பாடுகளாலும் தங்கள் அண்டை வீட்டாரத்தில் அன்பின் கவனிப்பின் உணர்வோடு வழிநடத்தப்படுகிறார்கள். பசியாலும் உலக பிரகாரமான தேவைகளின் குறைபாடுகளாலும் தனது சிறிய பிணையத்தின் அங்கத்தினர்கள் கஷ்டப்படுகிறதால் தென் அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆசாரியத்துவ தலைவர் கவலைப்பட்டார். பசியால் சிறு பிள்ளைகள் கஷ்டப்படுவதை அனுமதிக்க விருப்பமில்லாமல் ஒரு காலியான இடத்தை அவர் கண்டுபிடித்து அதில் பயிரிட்டு நடும்படி ஆசாரியத்துவ அங்கத்தினர்களை அவர் ஏற்பாடு செய்தார். ஒரு பழைய குதிரையை அவர்கள் கண்டுபிடித்து பழைய காலத்து கலப்பையை அதனுடன் கட்டி நிலத்தை உழ ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் உழுது முடிக்க முன்பே குதிரை இறந்து போனது. தங்களின் சகோதர சகோதரிகள் பசியால் வாடுவதை அனுமதிப்படையவிட அந்த பழைய கலப்பையை ஆசிரியத்த சகோதரர்கள் தங்கள் முதுகுகளில் கட்டியாக இருந்து அந்த மண்ணை அவர்கள் உழித்தார்கள். அவர்களின் சகோதர சகோதரிகளின் பாடுகளின் சுமைகளின் கலப்பையை தங்களின் மீது எடுத்துக்கொண்டார்கள். வறுமையில் இருப்போருக்கு உதவுதன் ஒரு அர்ப்பணிப்புக்கு எனது சொந்த குடும்ப வரலாற்றில் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. வில்லி மற்றும் மார்டின் கைவண்டி குழுவை பற்றியும் அவர்களின் மேற்கு நோக்கிய பயணத்தின் போது குளிரையும் பலவீனப்படுகிற சூழ்நிலையையும் தாங்கிக் கொண்டிருந்த போது இந்த விசுவாசமிக்க முன்னோடிகள் எவ்வாறு கஷ்டப்பட்டார்கள் என்றும் மரித்தார்கள் என்றும் அநேகர் கேள்விப்பட்டிருக்கிறார்கள். அந்த அன்பான துவண்டு போயிருந்த பரிசவான்களை காப்பாற்ற போகும்படி பிரிகாமியாங் கேட்டுக்கொண்டவர்கள் எனது கொள்ளு தாத்தாவும் ராபர்ட் டெய்லர் பாட்டன் ஒருவர். பனி அதிக ஆழமாக இருந்தது, குளிர் மிக அதிகமாயிருந்தது. எங்களால் நகர முடியவில்லை. தெர்மாமீட்டரில் சைப்பருக்கு கீழே 11 டிகிரி இருந்தது. மிக குளிரா இருந்ததால் யாராலும் பயணம் செய்ய முடியவில்லை என தனது நாட்குறிப்பில் தாத்தா எழுதியிருந்தார். சிக்கிக் கொண்ட பரிசவான்களுக்கு உயிர் காக்கும் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. அவர்களால் முடிந்ததை எல்லாம் செய்தும் கூட அநேகர் மரித்து போய் வருகிற வழியில் அவர்கள் புதைக்கப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்ட பரிஸ்தவான்கள் எக்கோ கான்யனில் ஒரு பகுதியின் வழியாக பயணம் செய்து கொண்டிருந்த போது ஒரு பெண் குழந்தை பிறந்ததற்கு உதவி செய்ய ஏராளமான கைவண்டிகள் நிறுத்தப்பட்டன. பிறந்த குழந்தையை சுற்றி வைக்க அந்த இளந்தாயிடம் போதுமான துணிகள் இல்லாததை ராபர்ட் கவனித்தார். உறைய வைக்கும் குளிராயிருந்த போதிலும் வீட்டில் தயாரான தனது சட்டையை அவர் கழற்றி குழந்தையை சுற்றி வைக்க அதன் தாயாரிடம் கொடுத்தார். அந்த இடத்தின் மற்றும் அவளது பிறப்பின் சூழ்நிலையின் நினைவு காரணமாக குழந்தைக்கு எக்கோ எக்கோ ஸ்கொயர்ஸ் என்று பெயரிடப்பட்டது. பின்வந்த ஆண்டுகளில் சபையின் தலைமை தாங்கும் ஆயராக ராபர்ட் அழைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஊழியம் செய்தார். 86வது வயதில் ராபர்ட் டெய்லர் பிரட்டன் நோய்வாய்ப்பட்டார். தனது இறுதியான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுக்க தனது குடும்பத்தை தனது படுக்கையின் அருகில் கூடிவர செய்தார். அவரது இறுதி வார்த்தைகளில் இந்த எளிய மகத்துவமான ஆலோசனை, ஏழைகளிடத்தில் இரக்கமாயிருங்கள். சகோதர சகோதரிகளே, அவரது சபையின் வறிய அங்கத்தினர்களுக்கு சேவை செய்வதற்காக நிர்வகிக்கப்பட்ட திட்டத்தை நிர்வகிக்கவும் நிறைவேற்றவும் கர்த்தர் அழைத்த அந்த ஆற்றல் மிக்கவர்களை நாம் கௌரவிக்கிறோம். நமது காலத்தில் ஏழைகளிடத்தில் இரக்கமாயிருக்க, பசியாயிருப்பவனுக்கு போஜனம் அளிக்கவும், வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் உடுத்தவும், வியாதியஸ்தருக்கு ஒத்தாசை புரியவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், எண்ணிலடங்கா வழியில் வழக்கமாக அமைதியான வழிகளில் அவர்களை அணுகிருக்கவர்களை நாம் கௌரவிக்கிறோம். தனது சீஷர்களிடமிருந்து இரட்சகர் எதிர்பார்க்கிற இது பரிசுத்தமான பணி. பூமியில் அவர் நடந்தபோது அவர் நேசித்தது இந்த வேலையை. இன்று நம்மிடையே அவர் இருந்தால் அவர் செய்ய நாம் காண்பது இந்த வேலையா இருக்கும். 75 ஆண்டுகளுக்கு முன் மனுகுலத்தில் ஆவிக்குரிய உலக பிரகாரமான ரட்சிப்புக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தாழ்மையான ஆரம்பத்திலிருந்து எழுந்தது. அப்போதிலிருந்து உலகம் முழுவதிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களின் நற்குணங்களை அது வளர்த்து அவர்களின் வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறது. தீர்க்க தரிசனமான நல்வாழ்வு திட்டம் சபை வரலாற்றின் ஒரு சிறிய கதை அல்ல. எந்த கொள்கைகள் மீது அது அஸ்திபாரமிட்டிருக்கிறதோ அவை ஒரு மக்களாக நாம் யார் என்பதை விவரிக்கிறது. நமது இரட்சகரும் நமது உதாரண புருஷருமான இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நமது பங்குகளின் ஒரு அடிப்படை குணாதிசயமாக இது இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவுதலும் ஏழைகளிடத்தில் இரக்கமாயிருத்தலும் பிதாவால் கட்டளையிடப்பட்டதும் அவரது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் புதுப்பிக்கவும் உயர்த்தவும் தெய்வீகமாக வடிவமைக்கப்பட்டதுமான ஒரு பரிசுத்தப்படும் பணி. இதை இயேசு கிறிஸ்துவின்
Go and do thou likewise. Of this I testify.
காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் சாட்சி அளிக்கிறேன். ஆமென்.
The choir and
இப்போது குழுவும் கூட்டத்தாரும் சேர்ந்து பாடுவோம். Let us all press on. பாடி முடித்தவுடன் சகோதரி சில்வியா ஹெச் ஆல்ரெட் ஒத்தாசை சங்க தலைமையின் முதலாம் ஆலோசகர் பேசுவார். சகோதரி ஆல்ரெட்டை குறிப்பை தொடர்ந்து பன்னிருவர் குழுவத்தை சேர்ந்த மூப்பர் டேவிட் ஏபர்னால் பேசுவார். குழுமம் பிறகு ஹாவ் ஐ டன் எனி குட் பாடுவார்கள்.
This is the 181st annual General
இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபையின் 181st வருடாந்திர பொது மாநாடு.
அவரது ஜனங்களாக மாற நாம் ஏக சிந்தனையும் ஏக உள்ளவர்களிருக்க வேண்டும் என உலகத்தின் ஆரம்பத்தில் இருந்தே கர்த்தர் போதித்தார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்புருவாயாக. மேலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரமாணத்தின் மிக பெரிய இரண்டு கட்டளைகளையும் இரட்சிகர் விவரித்தார். இறுதியாக சபை நிர்வாகிக்கப்பட வேண்டும். உடனே ஏழைகளுக்கு வழியோருக்கும் உதவும் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கவும் கர்த்தர் கட்டளையிட்டார். இந்த கட்டளைகள் எல்லாவற்றிலும் பொது கருத்து என்ன? நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும், ஒவ்வொருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும் என்பதே அது. உண்மையில் இயேசு கிறிஸ்துவின் மெய்யான சபையில் இதுவே சுவிசேஷத்தின் தன்மை. சபையின் நல்வாழ்த்து திட்டத்தின் 75th ஆண்டை நாம் கொண்டாடும் போது அங்கத்தினர்கள் தங்களை சுயசார்புடையவர்களாக அவர்களுக்கு உதவுதல், ஏழைகளுக்கும் வழியோருக்கும் உதவுதல், சேவை செய்தல் போன்றையானவை நல்வாழ்வு நோக்குகைக்கு நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறோம். அங்கத்தினர்களின் அவர்கள் குடும்பங்களின் மற்றவர்களை சரிப்பிரமாக ஆவிக்குரிய சமூத்திரியான மற்றும் உலக ரீதியான நல்வாழ்வு அங்கத்தினர்களுக்கு உதவ சபை அதன் வளங்களை நிர்வகிக்கிறது. ஏழைகளுக்கும் வறியோருக்கு உதவும் ஆயரின் தொகுதியில் அங்கத்தினர்களுக்கான அத்தகைய வளங்களை நிர்வகிக்கவும் ஒரு சுவேஷித்த கடமை. ஆயரின் அலுவலகத்தில் இருக்கும் ஆசரித்திய குழுமங்களும் உத்தாசங்களும் குறிப்பாக வீடு மற்றும் விசாரிப்பு போதல்கள் அவரது முயற்சிகள் அவருக்கு உதவுகிறார்கள். சபையின் நல்வாழ்வு பணிகளில் ஒத்தாசை சங்கம் எப்பொழுதும் ஒரு முக்கியமாக அங்கமாக இருக்கிறது. ஏழைகளுக்கும் வறியோருக்கும் இது ஒரு சிறப்பான நாட்கள் ஆரம்பம் என என 1842 ஒத்தாசி சங்கதி தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் அமைத்த போது பெண்களிடம் அவர் சொன்னார், ஏழைகளும் திக்கவற்றர்களும் விதவைகளும் அனாதைகளுக்கும் நிவாரணம் அளிப்பதும் சகல இரக்கமனம் கொண்ட நோக்கங்களை செயல்படுத்துவதே சங்கத்தின் நோக்கம் என அவர் சகோதரிகளுக்கு சொன்னார். அவர்கள் வியாகுலப்படப்பட்டவருடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் வார்த்து அனாதைகளின் கண்ணீரை துடைத்து விதவைகளின் உள்ளங்களில் சந்தோஷத்தை கொண்டாடி வருவார்கள். ஏழைகளின் தேவைகளை கண்டுபிடிப்பதிலும் தர்ம உதவிகளின் வளங்களின் தேவையில் இருப்பவரை தேடுவதிலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் ஒழுக்கங்களை சரிப்படுத்துவதில் உதவுவதும் சமூகத்தினை நற்குணங்களை பலப்படுத்தவும் சங்கம் செய்யப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார்.
Correcting the morals and strengthening the virtues of the community. End of quote.
தேவையில் இருப்போருக்கு நிவாரணத்தை கொண்டு வருவதில் சபையின் ஆண்களும் பெண்களும் இன்று ஒன்று சேர்ந்து பங்கேற்கிறார்கள். ஆவிக்குரிய வழி நடத்துதலும் உதவியும் தேவைப்படுகிறவர்களுக்கு அத்தியாவசியமான ஆதரவை ஆசிரியத்துவத்தை தரித்திருப்பவர்கள் அளிக்கிறார்கள். வாழ்க்கையை ஆசிர்வதித்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சுவேஷத்தின் ஆசீர்வாதங்களை உணர்த்தப்பட்ட வீட்டு போதகர்கள் கொடுக்கிறார்கள். அதற்கு மேலாக வீடு பழுது பார்க்கப்பட வேண்டியதில் ஒரு குடும்பத்திற்கு உதவி செய்வதில் ஒரு குடும்பம் வீடு மாற்றம் செய்வதில் அல்லது வேலையில் தேடுவதில் ஒரு சகோதரருக்கு உதவி செய்வது போன்ற மற்ற வழிகளில் தங்களை முயற்சி செய்வர்களும் மற்றவர்களோடு அவிருந்து பரல் பறந்து கொள்கிறார்கள். சகோதரிகளையும் குடும்பங்களையும் உணர்த்தப்பட்ட விசாரிப்பு போதகர்கள் கவனித்து உதவுகிறார்கள். உடனடி தேவதைகளின் சமயங்களில் வழக்கமாக அவர்களே முதல் நிற்கிறார்கள். உணவளித்து கருணையின் சேவையை அளித்து துயரமான சமயங்களில் ஒத்தாசை சங்க சகோதரிகள் தொடர்ந்து ஆதரவளிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு சேவை செய்ய கிடைத்த வாய்ப்புகளுக்காக உலகம் முழுவதிலும் உள்ள சபை அங்கத்தினர்கள் பழங்காலத்தில் மனமகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்போது நாம் மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். வறுமை, பசி, வேதனைகள் அல்லது கவலையில் இருப்பவர்களுக்கு நிவாரணத்தை கொண்டு வருவதில் அப்படியாக ஆத்மாக்களை ரட்சித்து நமது இணைந்த முயற்சிகள் அவர்களுக்கு நிவாரணத்தை கொண்டு வருகிறது. ஏழைகளுக்கு உதவுவதிலும் பூமியின் மேல் தேவனி ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதிலும் தங்கள் நேரத்தை தாளந்துகளையும் திறமைகளையும் இரக்கத்தையும் பொருட்களையும் பணவசதிகளையும் ஆயருக்கு கொடுப்பதில் விசுவாசம் உள்ள அங்கத்தினர்களாக நிர்வகிக்கப்பட்ட கர்த்தரின் பண்டகசாலில் ஒவ்வொரு ஆயரும் அவருக்கு கிடைப்பார்கள். நமது உபவாச காணிகைகளை நாம் கொடுப்பதிலும் வறுமையில் போக்குவதில் ஆயருக்கு நமது வளங்கள் அனைத்தும் கிடைக்கும் போது கர்த்தரின் பண்டகசாலைக்கு நாம் அனைவரும் கொடுக்கலாம். மிக அதிக வேகமாக மாறிக்கொண்டு வரும் உலகமாயிருந்த போதிலும் மாறி வரும் காலத்துடன் வாழ்வில் கொள்கைகள் மாறவில்லை. ஏனெனில் அவைகள் தெய்வீக உணர்த்துதலும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியமாக இருக்கிறது. சபையின் அங்கத்தினர்களும் அவர்களின் குடும்பங்களும் தங்கள் தாங்கிக் கொள்ளும் தங்களால் முடிந்த எல்லாவற்றையும் செய்து இருந்தும் அடிப்படை தேவைகளை சந்திக்க முடியாதிருப்பதால் உதவுவதற்கு சபை தயாராயிருக்கிறது. தற்காலிக தேவைகள் உடனடியாக சந்திக்கப்பட்டு பெறுகிறவர்கள் சுயசார்புடையவர்களாக உதவி ஏற்படுகிறது. தனிப்பட்டவர்கள் குடும்பங்களும் ஆவிக்குரிய உலக பிரகாரமான தேவைகள் அளிக்க சுயசார்பால் முடியும். சுயசார்பின் நமது சொந்த அளவை நாம் அதிகரிக்கும் போது ரிட்சகர் செய்ததை போல் மற்றவர்களுக்கு உதவும் சேவை செய்யும் நமது திறமையை நாம் வளர்க்கிறோம். வறியோருக்கும் பிணியாளர்களுக்கும் கஷ்டப்படவர்களுக்கும் நாம் ஊழியம் செய்யும் போது ரிட்சகரின் எடுத்துக்காட்டை நாம் பின்பற்றுகிறோம். மற்றவர்களுக்கு நாம் உதவுவதில் அன்பு நடத்துதல் கொள்கையாகும் போது அவர்களுக்கு நமது சேவை ஜீவிக்கிற சுவேஷத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாகிறது. மிகவும் நேர்த்தியான கர்ண நேரத்தில் அதுவே சுவேஷம், அதுவே சுத்தமான பக்தியாயிருக்கிறது. சபையின் எனது ஏராளம் காரியங்களில் தங்கள் மந்தைகளுக்காக ஆயர்களின் அன்பாலும் அக்கறையாலும் நான் தாழ்மையாக்கிறேன். 1980 ஆரம்பத்தில் சிலியின் ஒரு பிணையை ஒத்தாசை சங்க தலைவராக நான் ஊழியம் செய்த போது அந்நாட்டின் பொருளாதார சீர்குலைவால் வேலையில்லாத திண்டாட்டம் 30%. அத்தகைய இருண்ட சூழ்நிலையில் நன்மையானவர்களை ஒத்தாசை சங்க தலைவர்களும் விசுவாசமிக்க விசாரிப்பு போதர்களும் எவ்வளவு வீரமாய் செய்தார்கள் என்பதை நான் கண்டேன். வேதத்தில் உள்ள நீதிமொழிகள் 30:20 வசனத்தில் அவர்கள் விசாரித்தார்கள், சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கால்களை நீட்டுகிறார்கள். அதிக தேவையில்லாத போல் என்ன சகோதரிகள் நினைவிருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு இருந்த கொஞ்சத்திலிருந்து தொடர்ந்து உதவி செய்கிறார்கள். லூக்கா 21:3 வசனத்தில் அவர் அறிக்கைப்பட்ட போது இரட்சகர் கண்டதை நான் மிகவும் தெளிவாக புரிந்து கொண்டேன். இது ஏழை விதவை மற்றவர்களாம் அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்காக உண்டாக இருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள். ஒரு சில ஆண்டுகளுக்கு பின் நாட்டின் விலைவாசி உயர்வு மிக அதிகமாக இருந்தது. பொருளாதாரம் சரிந்திருந்தது. அது விசுவாசமிக்க நமது அங்கத்தினர்கள் அநேகரை பாதித்திருந்த வேளையில் அர்ஜென்டினாவில் ஒரு பிணையத்தின் ஒத்தாசை சங்க தலைவராக நான் இருந்த போது அதே காரியத்தை நான் கண்டேன். சமீபத்தில் நான் போயிருந்த காங்கோவின் உள்ள ஜனநாயக குடியரசின் கின்கிஷா, மடகாசரில் உள்ள அண்டனாவில் உள்ள ஜம்போவின் புலனாவிலிருந்து நான் மீண்டும் அதை கண்டேன். எல்லா இடங்களிலும் இல்ல தொகுதி அங்கத்தினர்களும் குறிப்பாக ஒத்தாசை சங்க சகோதரிகள் தொடர்ந்து விசுவாசத்தை வளர்த்து தனிப்பட்டவர்களையும் குடும்ப அங்கத்தினர்களையும் வெலப்படுத்தி வறியோருக்கு உதவி செய்து வந்தார்கள். ஏழ்மையும் துக்கமும் வியாதி அல்லது கவலையாயிருக்கிற ஒரு வீட்டிற்குள் சமாதானத்தையும் நிவாரணத்தையும் சந்தோஷத்தையும் சபை அமைப்பு ஒன்றை கொண்டிருக்கிற ஒரு தாழ்மையுள்ள சகோதரர் அல்ல சகோதரி கொண்டு வர முடியும் என்பதை நினைத்து பார்க்க வியப்பாயிருந்திருக்கிறது. தொகுதி அல்லது கிளை எங்கிருந்து அல்லது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது அல்லது சிறிதாக இருக்கிறது என்பதற்கும் மேலாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அது நடைபெறுகிறது. இதே நேரத்தில் எங்கேயோ அது நடந்து கொண்டிருக்கிறது. கார்லா என்பவர் இரண்டு பிள்ளைகளுக்கு தாய். அவரது கணவர் பிரண்ட் அதிக நேரம் வேலை செய்து வேலைக்கு போய் வர ஒரு மணி நேர பிரயாணம் செய்தார். அவரது இரண்டாவது சிறு குழந்தை பிறந்த உடனே பின்வரும் அனுபவத்தை அவர் சொல்கிறார். எனது தொகுதியின் ஒத்தாசை சங்கத்தில் ஒரு ஆலோசகராக நான் அழைக்கப்பட்ட பின் அந்த நாளில் நான் அதிக கலக்கத்திற்குள்ளாக ஆரம்பித்தேன். குறும்பான ஒரு இரண்டு வயது குழந்தையையும் பிறந்திருக்கிற குழந்தையையும் கவனித்துக் கொள்வதில் எனது பொறுப்பை நிறைவேற்றுவதில் ஒரு மனைவியாகவும் ஒரு தாயாகவும் நான் போராடி கொண்டிருக்கும் போது எனது தொகுதியுள்ள பெண்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை பற்றி நான் சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனது இரண்டு வயது குழந்தை நோய்வாய்ப்பட்டது. ஒரே நேரத்தில் அவளுக்கு என்ன செய்வது, குழந்தையை எப்படி கவனிப்பது என்று என்பது எனக்கு தெரியவில்லை. அப்போது எனது விசாரிப்பு போதகரான சகோதரி வாஸ்டன் எதிர்பாராத விதமாக என் வீட்டிற்கு வந்தார். பெரிய பிள்ளைகளின் தாயாக அவர் இருப்பதால் உதவி செய்ய வேண்டும் என அவருக்கு தெரியும். மருந்து கடைக்கு போய் சில மருந்துகளை வாங்கி வர போன போது நான் என்ன செய்ய வேண்டுமென்ற அவர் எனக்கு சொன்னார். பின்னர் எனக்கு உதவி செய்ய சீக்கிரமே வீட்டிற்கு எனது கணவர் வரவேற்பதற்காக இரயில் நிலையத்தில் இருந்து அவரது வீட்டிற்கு வரைத்து வர ஏற்பாடு செய்தார். எனக்கு உதவ வேண்டும் என்ற அவரது விருப்பத்துடன் நான் நம்புகிற மாதிரி அது பரிசுத்தாவிடமிருந்து வந்த ஒரு உணர்த்துதல் என்பவை எனது புதிய அழைப்பினை நான் நிறைவேற்றுவதற்கு அவர் எனக்கு உதவி செய்வார் என்று உறுதி கர்த்தரிடமிருந்து வர வேண்டும் என்று எனது எதிர்பார்ப்பு நிச்சயமாகும். பரலோக பிதா நம்மை நேசித்தார் மற்றும் நமது தனித்துவமான சூழ்நிலைகளையும் திறமைகளையும் அறிந்து வைத்திருக்கிறார். ஜபத்தின் மூலமாக நாம் அவரது உதவியை நாடினாலும் கூட வழக்கமாக மற்றொரு நபர் மூலமாக அவர் நமது தேவைகளை சந்திக்கிறார். நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாக இருங்கள். அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக எல்லோருக்கும் என்று அறிந்தார்கள் என சொர்த்த சொன்னார். சுயநலமில்லாத சேவையை நாம் கொடுக்கும் போது கிறிஸ்துவ தூய அன்பு வெளிப்படுகிறது. பெறுபவரை மேன்மைப்படுத்தி கொடுப்பவரை தாழ்மையாக்கிற ஒவ்வொருக்கொருவர் உதவி செய்வது ஒரு பரிசுத்தமாக்கும் அனுபவம். அது நமது கிறிஸ்துவின் மெய்யான சீஷர்களாக நமக்கு உதவுகிறது. சுவேஷத்தின் நித்திய கொள்கைகளின் விண்ணப்பமாகவே எப்போதுமே நல்வாழ்வு திட்டம் இருக்கிறது. கர்த்தரின் வழியிலே அது உண்மையில் கொடுக்கப்படுகின்றது. மற்றவர்களை ஆசீர்வதிப்பில் கர்த்தரின் பண்டகசாலையில் அங்கமாயிருப்பதில் நமது விருப்பங்களை நாம் ஒவ்வொருவருக்கும் புதுப்பித்துக் கொள்வோமாக. கருணையின் தயாளத்தின் மற்றும் இரக்கத்தின் ஒரு மகத்தான உணர்வுடன் நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். துர்திருஷ்டசாலியான கவலையில் இருப்பவருடைய கஷ்டப்படலுடைய நினைவுகள் சந்தேகப்பட அவர்களுடைய விசுவாசம் பலப்படுத்த நன்றியோடும் அன்புடும் அவர்களுடைய இருதயம் நிறைக்கப்பட அவர்களை அடையவும் உதவும் நமது விருப்பத்தின் திறமையின் ஒரு அதிகரிப்புகள் நான் வேண்டுகிறேன். அவரது கட்டளைகளிலும் அவர் சுவேஷத்திலும் அவரது ஒளியிலும் கீழ்ப்படுதலுமாக நாம் நடக்கும்போது கர்த்தர் நாம் ஒவ்வொரும் ஆசீர்வதிப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் நாமத்தில்
I express gratitude for the inspiration that attended the selection of the hymn that will follow my remarks. Have I done any good? I get the hint. Brothers and sisters, I invite you to
சகோதர சகோதரிகளே, அநேகர் ஒளி பற்றி பெற்றிருக்கிற இரண்டு அனுபவங்களை கருத்தில் கொள்ள உங்களை அழைக்கிறேன். இருட்டு அறைக்கு சென்று விளக்கின் சுவிட்சை போடும்போது முதலாவது அனுபவம் ஏற்படுகிறது. உடனடியாக பிரகாசமான ஒளி அந்த அறையை நிரப்பி இருட்டானது மறைந்து போவதற்கு எவ்வாறு காரணமாயிருக்கிறது என்பதை நினைவு கூறுங்கள். முன்னால் பார்க்க முடியாமலும் தெளிவில்லாமலும் இருந்தவைகள் தெளிவாகவும் அடையாளம் படுகிறது. இந்த அனுபவம் ஒளியை உடனடியாகவும் அதிகமாகவும் அடையாளம் காண்பதன் மூலம் நடப்பிக்கப்படுகிறது. இரவானது காலையாக மாறுவதை நாம் கவனிக்கும் பொழுது இரண்டாவது அனுபவம் ஏற்படுகிறது. அடிவானத்தில் மெதுவாக புலப்படாத ஒளி அதிகரிப்பதை நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்களா? இருட்டறையில் ஒளி வருவதைப் போல உதிக்கும் சூரியனிலிருந்து வரும் ஒளி உடனடியாக வெடித்து சிதறாது. மாறாக படிப்படியாக சிறிது சிறிதாக ஒளியின் அளவு அதிகமாகும். இரவின் இருட்டு காலையின் பிரகாசத்தால் மாறிவிடும். கடைசியாக வானத்தில் சூரியன் உதயமாகும். ஆனால் காத்திருக்கிற சூரியனின் வருகை அடிவானத்தில் சூரியன் உண்மையாகவே தோன்றுவதற்கு பல மணி நேரங்களுக்கு முன்பே தோன்றுகிறது. இந்த அனுபவம் ஒளி மெதுவாகவும் படிப்படியாகவும் இறங்குவதால் நடப்பிக்கப்படுகிறது. ஒளியோடு உள்ள இந்த இரண்டு சாதாரண அனுபவங்களிலிருந்து வெளிப்படுத்துதலின் ஆவியை குறித்து நாம் அதிகமாக அறிந்து கொள்ள முடிகிறது. வெளிப்படுத்துதலின் ஆவி மற்றும் வெளிப்படுத்துதலை பெறுவதற்கான அடிப்படை மாதிரிகளை பற்றியும் நாம் இப்பொழுது நோக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தூண்டவும் கற்பிக்கவும் வேண்டுமென நான் ஜெபிக்கிறேன். வெளிப்படுத்துதல் தேவனுக்கும் பூமியில் உள்ள அவரது பிள்ளைகளுக்கும் உள்ள தொடர்பு மற்றும் பெரிய ஆசீர்வாதங்களில் ஒன்றான பரிசுத்த ஆவியின் நிலையான தோழ்மையையும் வரத்தையும் உடையது ஆகும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெளிப்படுத்துபவர் மற்றும் வெளிப்படுத்துதலை பெற்றுக் கொள்ளாமல் ஒரு மனிதனும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் போதித்தார். பாவங்களுக்காக மூழ்கி ஞானஸ்தானம் பெறுதல், பரிசுத்த ஆவியின் வரத்திற்காக கைகளை வைத்தல் ஆகிய நியமங்களை சரியான ஆசாரியத்துவ அதிகாரத்தின் மூலம் பெறுகிற ஒவ்வொருவருக்கும் மற்றும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் செயல்பட்டு ஆசாரியத்துவத்தின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களுக்கும் வெளிப்படுத்துதலின் ஆவி கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதம் சபையிலுள்ள தலைமை அதிகாரம் உடையவர்களுக்கு மட்டும் கட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. மாறாக உத்தரவாதமுடைய வயதை அடைந்த மற்றும் பரிசுத்த உடன்படிக்கைக்குள் வந்த ஒவ்வொரு மனுஷன், மனுஷி மற்றும் குழந்தையின் வாழ்விலும் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. உண்மையான விருப்பமும் தகுதியும் வெளிப்படுத்துதலின் ஆவியை நமது வாழ்க்கையில் கொண்டு வரும். மார்மன் புத்தகத்தை மொழிபெயர்க்கும் பொழுது வெளிப்படுத்துதலின் ஆவியோடு உள்ள விலையுறந்த அனுபவத்தை ஜோசப் ஸ்மித்தும் ஆலிவர் கவுடரியும் பெற்றார்கள். விசுவாசத்துடனும் உண்மையான மனதுடனும் தாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடனும் கேட்டால் அவர்களுடைய பணியை முடிப்பதற்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் என இந்த சகோதரர்கள் கற்றுக்கொண்டார்கள். நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் வருகிற சிந்தனைகளுக்கும் உணர்வுகளுக்கும் பரிசுத்த ஆவியின் வல்லமையின் மூலம் வெளிப்படுத்துதலின் ஆவி குறிப்பாக செயல்படுகிறது என்பதை அந்த நேரத்தில் அதிகமதிகமாக அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தேவன் அவர்களுக்கு அறிவுறுத்தினார், இப்பொழுதுமே இதோ இது தான் வெளிப்படுத்துதலின் ஆவி. மேலும் இந்த ஆவியின் மூலம் மோசே இஸ்ரவேலின் பிள்ளைகளை செங்கடலுடனே கடந்து உலர்ந்த தரைக்கு கொண்டு வந்தார். ஆகையால் இதுதான் உங்களுடைய வரம், இதை கையாளுங்கள். வெளிப்படுத்துதலின் ஆவியின் தொடர்புக்கு இதை கையாளுங்கள் என்ற வாசகத்தை நாம் முக்கியப்படுத்துகிறேன். வேதத்தில் ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தம் என பரிசுத்த ஆவியின் உணர்த்துதல் அடிக்கடி விவரிக்கப்பட்டுள்ளது. மற்றும் பரிபூரணமான மெல்லிய சத்தம், ஏனெனில் ஆவி நம்மிடம் சாந்தமாகவும் மிருதுவாகவும் கிசு கிசுப்பதால் பொருத்தமில்லாத ஊடகங்கள், ஆபாசங்கள், தீங்கானவைகள், பழகிய பொருட்கள் மற்றும் நடத்தைகள் ஆகியவைகளை நாம் ஏன் தவிர்க்கிறோம் என்பதை எளிதாக புரிந்து கொள்ளலாம். அவருடைய ஆவியின் வல்லமையால் தேவன் கொடுக்கிற மெல்லிய நுண்ணிய செய்திகளை தெரிந்து மற்றும் செயல்படும் தகுதியினை சத்ருவின் இந்த ஆயுதங்கள் கெடுத்து கடைசியில் அழித்துவிடும். பிசாசின் தூண்டுதல்களை நாம் எவ்வாறு தள்ளிவிட்டு நமது தனிப்பட்ட மற்றும் குடும்ப வாழ்வில் வெளிப்படுத்துதலின் ஆவியினால் சரியாக இதை கையாளுங்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனமாய் ஜபத்துடன் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக கனவுகள், தரிசனங்கள், பரலோக தூதர்களுடன் உரையாடல்கள் மற்றும் உணர்த்தப்படுத்தல் ஆகிய பல வழிகளில் வெளிப்படுத்தல் தெரிவிக்கப்படுகிறது. சில வெளிப்படுத்தல்கள் உடனடியாகவும் திடீரெனவும் கிடைக்கிறது. சில படிப்படியாகவும் மெதுவாகவும் அறியக்கூடியதாக இருக்கிறது. வெளிப்படுத்துதலின் இந்த இரண்டு அடிப்படையான மாதிரிகளை நன்றாக புரிந்து கொள்ள நான் விவரித்த ஒளியோடு பெற்ற இரண்டு அனுபவங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். தேவனிடத்திலிருந்து செய்தியை துரிதமாக முழுமையாக மற்றும் ஒருமிக்க பெற்றுக் கொள்வது இரட்டான அறைக்குள் வெளிச்சம் வருவதை போன்றது. தேவனுடைய சித்தம் மற்றும் நேரத்திற்கேற்ப உண்மையான ஜபத்திற்கு நமக்கு பதில் கொடுக்கப்படும் பொழுது அல்லது தேவையான வழிகாட்டுதல் அல்லது பாதுகாப்பு அளிக்கப்படும் பொழுது நம்மில் அநேகர் இந்த மாதிரியான வெளிப்பாட்டினை அனுபவித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட உடனடியான மற்றும் ஆழமான வெளிப்பாடுகளின் விளக்கங்களை வேதத்தில் சபை வரலாற்றில் கூறப்பட்டுள்ளதில் மற்றும் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் உள்ள சாட்சியில் காணலாம். உண்மையாக இந்த மகத்தான அற்புதங்கள் சம்பவிக்கும். எனினும் பொதுவானவையாக காட்டிலும் மிக அரிதானதாக இந்த மாதிரியான வெளிப்படுத்தல்கள் நேரிடும். வரி வரியாயும் கற்பனை கற்பனையாயும் தேவனிடத்திலிருந்து செய்தியை பெற்றுக் கொள்வது உதிக்கிற சூரியனிலிருந்து பிரகாசிக்கிற படிப்படியாக அதிகரிக்கிற வெளிச்சம் போன்றதாகும். அடிக்கடி வெளிப்படுத்துதல் நீண்ட காலத்துக்கு சிறிது சிறிதாக வருகிறது. நமது வாஞ்சை தகுதி மற்றும் ஆயத்தத்தின்படி வழங்கப்படுகிறது. பரலோக பிதாவிடமிருந்து வரும் இப்படி தொடர்புகள் மெதுவாகவும் மென்மையாகவும் பரலோகத்திலிருந்து வரும் பனித்துளி போல நமது ஆத்மாக்கள் மீது படியும். லாபானிடமிருந்து பித்தளை தகடுகளை வெற்றிகரமாக பெறுவதற்கு முன்பு பல்வேறு முறைகளில் முயற்சி செய்த நெப்பியின் அனுபவங்களிலிருந்து வெளிப்படுத்துதலின் மாதிரி அபூர்வம் என்பதை விட மிக சாதாரணமாக தெரிகிறது என காணப்பட்டுள்ளது. அதனால் தான் செய்ய வேண்டிய காரியங்களை முன்கூட்டி அறியாமலேயே அவன் ஆவியால் எருசலேமுக்கு வழிநடத்தப்பட்டான். மேலும் மிக சிறந்த வேலைப்பாடுகள் உடைய கப்பலை எப்படி கட்டுவதென அவன் அறியவில்லை. ஆனால் அவ்வப்போது என்ன விதமாக கப்பலுக்கான மரங்களை பயன்படுத்த வேண்டும் என அவனுக்கு கர்த்தரால் காணப்பட்டது. சபையின் வரலாறும் நமது சொந்த வாழ்க்கையும் வரி வரியாயும் கற்பனை கற்பனையாயும் என்ற கர்த்தரின் மாதிரியான வெளிப்படுத்துதலை பெறுவதற்கு உதாரணங்களுடன் நிறைந்திருக்கின்றன. உதாரணமாக மறுசாபிதம் செய்யப்பட்ட சுவிசேஷத்தின் அடிப்படை சத்தியங்கள் பரிசுத்த தோப்பிலே ஒரே சமயத்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்துக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த விலை பொக்கிஷங்கள் சூழ்நிலைகளுக்கு தேவைப்பட்டபடியும் சரியான நேரத்திலும் வெளிப்படுத்தப்பட்டன. இந்த மாதிரியான வெளிப்பாடுகள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வாறு ஏற்பட்டது என்பதை தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் விளக்குகிறார். ஒரு சிறுவனாக ஒரு சாட்சியை நான் பெறத்தக்கதாக சில அற்புதமானவற்றை எனக்கு காட்டும்படி அடிக்கடி கர்த்தரிடம் கேட்டேன். ஆனால் கர்த்தர் அந்த அற்புதங்களை என்னிடமிருந்து மறைத்தார். என்னுடைய தலையிலிருந்து சத்தியத்தை என்னை அறிய வைக்கும் வரைக்கும் என்னிடமிருந்து சந்தேகமும் பயமும் முற்றிலும் விலக்கும் வரை வரி வரியாக சத்தியத்தை எனக்கு காட்டினார். இதை செய்ய அவர் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்ப வேண்டியிருக்கவில்லை அல்லது பிரதான தூதன் எக்காலத்துடன் பேச வேண்டியே இருக்கவில்லை. ஜீவிக்கிற தேவனின் அமர்ந்த மெல்லிய சத்தத்தின் ஆவியின் கிசுகிசுப்புகளால் நான் பெற்றிருக்கின்ற சாட்சியை அவர் எனக்கு கொடுத்தார். இதே கொள்கையினாலும் வல்லமையாலும் அவர்களோடு இருக்க போகிற சத்தியத்தை பற்றிய அறிவை எல்லா மனுஷகுமாரர்களுக்கும் அவர் கொடுப்பார். தேவன் அறிந்திருக்கிறபடியே அவர்கள் சத்தியத்தை அறிய பண்ணுவார். கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை செய்ய பண்ணுவார். எந்த அளவிலுமான அற்புதமான வெளிப்படுத்தல்களும் இதை எப்போதும் செய்ய முடியாது. சபையாராக நாம் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிற பணியின் வழக்கமான மாதிரியை பாராட்டவும் பார்க்கவும் நாம் தவறும்படிக்கு அற்புதமான செயல்படும் ஆவிக்குரிய வெளிப்படுத்தல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எளிய அதிகமான ஆவிக்குரிய தூண்டுதல்களை காலங்காலமாகவும் முழுமையாகவும் பெறுகிற வழியின் எளிமை நமக்கு தேவையான விரும்புகிற பதிலை அல்லது வழிகாட்டுதலை கொண்டு குறுக்கு புறம்பாக நாம் பார்க்க செய்யும். அடிக்கடியும் அற்புதமானதும் பலமான தூண்டுதல்களையும் அவர்கள் பெறாததினால் தங்கள் சொந்த சாட்சியின் பலத்தை கேள்வி கேட்கிற தங்கள் ஆவிக்குரிய திறமையை குறைமதிப்படுகிற பலருடன் நான் பேசியிருக்கிறேன். பரிசுத்த தோப்பிலே ஜோசப் தமஸ் ஆத்மாவுக்கு செல்லும் வழியில் பவுல் மற்றும் இளைய ஆல்மாவின் அனுபவங்களை ஒருவேளை நாம் கருத்தில் கொள்வோமானால், இந்த நன்கு அறிந்ததும் ஆவிக்குரிய விதமாக முக்கிய உதாரணங்களை நம் வாழ்க்கையில் பின்பற்ற தவறினால் ஏதோ தவறு இருக்கிறது அல்லது நம்மிடம் குறைபாடு இருக்கிறது என நம்ப தொடங்குகிறோம். இப்படிப்பட்ட சிந்தனைகள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சாதாரணமானவர்கள் என தயவு செய்து அறியுங்கள். தாழ்மையாகவும் இரட்சகரின் விசுவாசத்துடனும் முன்னேறி சென்று கொண்டிருங்கள். அப்படி செய்யும் போது நீங்கள் வழித்தவறி செல்ல முடியாது. தலைவர் ஜோசப் எஃப் ஸ்மித் ஆலோசனை அளித்தார், சபையில் நிலைத்து நிற்கும்படியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் தரிசனங்களையும் விரும்புகிற பிற்கால பரிசவான்களை எனக்கு காட்டுங்கள். சபையாரே, தேவனுக்கு முன்பாக யார் நன்றாக இல்லை, யார் வழுக்குகிற பாதையில் நடக்கிறார்கள் என நான் உங்களுக்கு காட்டுகிறேன். சத்தியத்தில் நாம் நிலை பெற செய்வது அற்புதமான செயல்பாடுகளால் அல்ல, ஆனால் தேவனின் கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் தாழ்மையாகவும் விசுவாசம் மிக்க கீழ்ப்படிதலுமே ஆகும். வரி வரியாகவும் கற்பனை கற்பனையாகவும் என்கிற வெளிப்படுத்துதலின் மாதிரி பற்றிய கூடுதல் சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள ஒளி மூலம் உதவ கூடிய மற்றொரு பொதுவான அனுபவம். சில சமயங்களில் மேகமூட்டமும் அல்லது பனிமூட்டமும் நிறைந்த காலையில் சூரியன் உதிக்கிறது. இந்த மூட்டங்களில் தன்மையால் ஒளியை காண்பது கடினமாயிருக்கிறது மற்றும் அடிவானத்தில் சூரியன் உதிக்கிற சரியான நேரத்தை காண்பது இயலாது. ஆனால் அப்படிப்பட்ட காலையில் ஒரு புதிய நாளை அடையாளம் காணவும் நமது காரியங்களை நடப்பிக்கவும் போதுமான ஒளி இருக்கிறது. இதே விதத்தில் நாம் எவ்வாறு எப்போது வெளிப்படுத்துதல் பெறுகிறோம் என சரியாக அடையாளம் காணாமல் பல நேரங்களில் நாம் வெளிப்படுத்துதல் பெறுகிறோம். சபை வரலாற்றிலிருந்து ஒரு முக்கிய நிகழ்ச்சி கொள்கையை விளக்குகிறது. 1829 வசந்த காலத்தில் ஆலிவர் கட்ரி பல்மயரா நியூயார்க்கில் ஒரு பள்ளி ஆசிரியராக இருந்தார். அவர் ஜோசப் ஸ்மித்தையும் மார்மன் புத்தக மொழிபெயர்க்கும் பணியையும் பற்றி அறிந்தபோது அந்த இளம் தீர்க்கதரிசிக்கு தன் உதவியை அளிக்க ஆலிவர் உணர்த்தப்பட்டார். அதன் விளைவாக ஜோசப்பின் எழுத்தாரகும்படிக்கு அவர் ஹார்மனி பென்சில்வேனியாவுக்கு பயணம் செய்தார். அவர் வந்து சேர்ந்த சமயம் அவர் அளித்த உதவியும் மார்மன் புத்தகம் வெளிவருவதற்கு முக்கிய மானவையாக இருந்தன. அவர் வழிகாட்டுதலுக்காக ஜெபித்த போதெல்லாம் கர்த்தரின் ஆவியானவரிடமிருந்து அவர் வழிகாட்டுதல் பெற்றார் என இரட்சகர் அவ்வாறே ஆலிவருக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் சொன்னார், அது அப்படி நடந்திருக்காவிட்டால் இந்த நேரத்தில் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து இருக்க மாட்டாய். இதோ நீ என்னிடம் கேட்டாய், நான் உனது மனதை தெளிவாக்கினேன் என நீ அறிவாய். சத்தியத்தின் ஆவியால் நீ தெளிவாக்கப்பட்டாய் என நீ அறியும்படிக்கு நான் இவற்றை உனக்கு சொல்லுகிறேன். இவ்வாறு ஆலிவர் வெளிப்படுத்துதலை பெற்றார் என தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் தெரிவித்ததன் மூலம் வெளிப்படுத்துதலை பெற்றார். அதனால் தேவனிடமிருந்து எவ்வாறு எப்பொழுது அவர் வழிகாட்டுதல் பெற்றார் என ஆலிவர் அடையாளம் காணவில்லை. வெளிப்படுத்துதலின் ஆவி பற்றி தன் புரிந்து கொள்ளுதலை அதிகரிக்க அவருக்கு இந்த அறிவுரை தேவைப்பட்டது. சுருக்கமாக, மேகமூட்டமான காலையில் சூரியன் உதிக்கையில் ஆலிவர் ஒளியில் நடந்திருக்கிறார். நமது வாழ்க்கையில் நமது சந்திக்கிற அநேக நிச்சயமற்றவைகளிலும் சவால்களிலும் நாம் நம்மால் முடிந்ததை செய்யவும் அவரை நம்பவும் தேவன் விரும்புகிறார். நாம் தூதர்களை பார்க்கவோ பரலோக குரல்களை கேட்கவோ அதிகமான ஆவிக்குரிய தூண்டுதல்களை பெறாமலோ இருக்கலாம். ஆனால் முழுமையான உறுதி இல்லாமல் நாம் தேவனின் சித்தத்தின்படி நடக்கிறோம் எனவும் நாம் அடிக்கடி நம்பியும் ஜெபித்தும் முன்னேறலாம். ஆனால் நாம் நமது உடன்படிக்கைகளை மதித்து கட்டளைகளை கை கொள்ளும் பொழுது நம்மை செய்யவும் நன்மை செய்யவும் நல்லவர்களாகவும் விடாமல் முயற்சி செய்யும் போது நாம் அடியெடுத்து வைப்பதை தேவன் வழிநடத்துவார் என நம்பிக்கையுடன் நாம் நடக்கலாம். நமது வார்த்தைகளை தேவன் உணர்த்துவார் என்று உறுதியுடன் நாம் பேசலாம். அப்போது நமது நம்பிக்கை தேவனுடைய சமூகத்தில் பலப்படும் என கூறுகிற வசனத்தின் அர்த்தத்தின் ஒரு பகுதி இதே ஆகும்.
நீங்கள் வெளிப்படுத்துதலின் ஆவியை
பொருத்தமானபடி நாடி வேண்டிக் கொள்ளும் போது நீங்கள் கர்த்தரின் ஒளியில் நடப்பீர்கள் என நான் வாக்குத்தம் செய்கிறேன். சில சமயங்களில் வெளிப்படுத்துதலின் ஆவி உடனடியாகவும் திடீரெனவும் செயல்படும். சில சமயங்களில் மெதுவாகவும் படிப்படியாகவும் செயல்படும். அடிக்கடி நீங்கள் விழிப்புடன் அடையாளம் காணாதபடிக்கு மிக மென்மையாக செயல்படும். ஆனால் இந்த ஆசீர்வாதம் பெறப்படுகிற மாதிரி ஒரு பொருட்டுமின்றி இது கொடுக்கிற ஒளி உங்கள் ஆத்மாவை ஒளிபரவும் விரிவடையவும் செய்யவும், உங்கள் புரிந்து கொள்ளுதலை தெளிவாக்கும் மற்றும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வழிநடத்தி பாதுகாக்கும். பிதாவும் குமாரனும் ஜீவிக்கிறார்கள் என என்னுடைய அப்போஸ்தல சாட்சியை பிரகடனம் செய்கிறேன். வெளிப்படுத்துதலின் ஆவி உண்மையானது. நமது சொந்த வாழ்விலும் பிற்கால பரிசுவான்களின் இயேசு கிறிஸ்து சபையிலும் செயல்பட முடியும் மற்றும் செயல்படுகிறது. இந்த சத்தியங்கள் பற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் சாட்சி அளிக்கிறேன். Amen.
We are especially grateful
நாங்கள் மிகவும் உங்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். இக்காலை பொழுதில் சேர்ந்து இசைக்குழுவிற்கும் நடத்தியவர்களுக்கும் நல்ல இசைக்கும் பாராட்டுதல். இக்கூட்டத்தின் நிறைவாக பேசவிருப்பது நமது அன்பான தீர்க்கதரிசி தலைவர் தாமஸ் எஸ் மான்சன். குழுவின் நிறைவு பாடல் த ஸ்பிரிட் ஆஃப் காட். நிறைவு ஜபம் 70 பேரை சேர்ந்த மூப்பர் டாட் ஆர் கலஸ்டர் கூறுவார்.
My beloved brothers and sisters, எனது
அன்பான சகோதர சகோதரிகளே, எனது அன்பையும் வாழ்த்துகளையும் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களோடு பேசும் போது எனது எண்ணங்களையும் வழிகாட்டவும் எனது வார்த்தைகளையும் உணர்த்த நமது பரலோக பிதாவிடம் நாம் ஜெபிக்கிறேன். சகோதரி ஆல்ரெட் மற்றும் ஐயர் பாட்டரிடம் நாம் கேட்ட சபையின் நல்வாழ்வு திட்டத்திற்கு தொடர்பின் நேரத்தின் செய்திகளை பற்றி 1-2 குறிப்புகளை நான் ஆரம்பிக்கிறேன். இங்கு குறிப்பிட்டதை போல் இந்த ஆண்டு இந்த உணர்த்தப்பட்ட திட்டத்தின் 75வது வருடாந்தர ஆண்டாகும். இந்த மகத்தான செயலாகத்தை நிர்வகித்த சிலரை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்திருப்பது எனது சலாக்கியம். இந்த செயலாக்கம் கடந்த 75வது ஆண்டுகளாக அநேகரின் வாழ்வை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது. ஐயர் பாட்டன் சகோதரி ஆல்ரெடி இருவரும் குறிப்பிட்டதை போல் ஒரு ஐயரின் தொகுதியில் எல்லைக்குள் வசிக்கும் வறியோருக்கு உதவ அந்த தொகுதியின் ஐயருக்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு 4 விதவிகளை சேர்ந்த 1080 அங்கத்தினர்கள் கொண்ட கால்லேக் சிட்டியிலுள்ள ஒரு தொகுதிக்கு ஒரு இளம் ஐயராக நான் தலைமை தாங்கிய போது அத்தகைய சிலாக்கியம் எனக்குமே இருந்தது. அங்கே அநேகருக்கு உதவி தேவையாக இருந்தது. சபையின் நல்வாழ்வு திட்டத்திற்கு ஒத்தாசை சங்கம் மற்றும் ஆசாரி உத்தவ குழுமங்களின் உதவிக்கு நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக
இருக்கின்றேன். Now, my brothers and sisters, this conference marks 3 years since I was sustained as president of the church. Of course, they've been busy years, filled with many challenges, but also with countless blessings. The opportunity I've had to dedicate and rededicate temples has been among the most enjoyable and sacred of these blessings. And it is concerning the temple that I wish to speak to you today. During the October General Conference, in 1902, Church President Joseph F. Smith expressed in his opening address the hope that
ஆண்டு 102 ஆண்டின் அக்டோபர் பொது மாநாட்டின் பொதுமக்களின் வசதிகளில் அவைகளை எங்கே அவசியமாக இருக்கிறதே அங்கே உலகத்தில் அநேக பகுதிகள் கட்டப்பட்ட ஆலயங்களில் ஒருவர் நம்மிடம் இருக்கும் என்று நம்பிக்கை தனது ஆரம்ப உரையில் சபையின் தலைவரான ஜோசப் ஸ்மித் வெளிப்படுத்தினார். 1830 இருந்து 1980 வரை இந்த சபை நிர்வகிக்கப்பட்டதை தொடர்ந்து முதல் 150 ஆண்டுகள் போனது. கிக்லாந்து, ஒவாயோ, நாவு, இல்லினாய்ஸ் ஆலயங்களில் சேர்ந்திருப்பது 1 ஆலயங்களே கட்டப்பட்டன. 1980 இருந்து 30 ஆண்டுகள் கடந்த ஆண்டு முறை வரை 105 ஆலயங்கள் கட்டப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. 3 புதிய ஆலயங்களை நேற்று அறிவிக்கப்பட்டன. கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அல்லது கட்ட போகும் நிலை இருக்கும் ஆலயங்களை சேர்த்து கூடுதலாக இருப்பது மாறு ஆலயங்களுக்கென்று ஆலயங்களை எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கும். 1902 தலைவர் ஜோசப் ஸ்மித் நம்பிக்கையை உண்மையாகி கொண்டிருக்கிறது. நமது அங்கத்தினர்களுக்கு ஆலயங்களை கட்டியம் மட்டும் அருகில் இருக்க வேண்டும் என்பதே நமது விருப்பம். தற்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆலயங்கள் ஒன்று பிரேசிலின் மனுஸிலிருந்து சுமார் 4000 மைலுக்கு தூரத்தில் அமைந்திருந்த பிரேசிலின் சப்போலாவில் உள்ளது. அப்போது மிக அருகில் இருந்த ஆலயத்திற்கு பயணம் செய்ய அமேசான் காட்டின் மைய பகுதியில் அமர்ந்திருந்த மானாஸ் வீட்டு போன 100 அங்கத்தினர்கள் ஒரு குழுவை பற்றி அநேக ஆண்டுகளாக முன் நான் படித்தேன். அங்கே சாலைகளை எதுவும் இல்லாதிருந்ததால் ஆமசன் நதியில் அதன் கிளை நதிகளும் நான்கு நாட்கள் இரவுகள் அந்த விசுவாசமிக்க பரிசுத்தவான்கள் படகுகள் பயணம் செய்தனர். நீரில் இந்த பயணத்தை முடித்த பின் சிறிது உணவுடனும் வசதியாக உறங்க வசதியில்லாமல் கரடுமுழான சாலைகள் கட்ட நெருக்கமான பெருந்திகளில் இன்னும் மூன்று நாட்கள் பயணம் செய்தனர். ஏழு நாட்கள் இரவும் பயணம் செய்த பின்பு சாப்போலாவில் உள்ள ஆலயத்தை அவர்கள் அடைந்தது. இயற்கை நித்திய நியமங்களை அவர்கள் செய்தார்கள். திரும்பின போன அவர்கள் பயணமும் கடினமாகவே இருந்தது. ஆயினும் ஆலயத்தின் நியமங்களை ஆசீர்வாதங்களையும் அவர்கள் பெற்று அவர்களிடம் பயணம் எதுவும் மீதமில்லாதிருந்தும் அவருக்குள் உள்ள ஆலயத்தின் ஆவி நிறைக்கப்பட்டு அவர்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்கான நன்றி உணர்வோடு அவர்கள் இருந்தார்கள். இப்பொழுது அநேக ஆண்டுகளுக்கு பின்னர் மானிசாவில் உள்ள நமது அங்கத்தினர்கள் ரியோ நிகுரோ நதியின் கரையில் ஆலயங்கள் எங்கு கட்டப்பட்டாலும் நமது விசுவாசம் மிக்க அங்கத்தினர்களுக்கு அவை மகிழ்ச்சியாக கொண்டு வருகிறது. தேவன் ஆலயங்கள் மட்டுமே காணப்படுகிற ஆசீர்வாதங்களை பெறும் பொருட்டு செய்யப்படும் தியாகங்கள் கதைகள் எனது இதயத்தை தொடவும். ஆலயங்களுக்கான நன்றி உணர்வின் ஒரு புதுப்பித்த உணர்வை கொண்டு வருவது ஒருபோதும் தவறுவதில்லை.
May I share with you the account of Tihi and Tararaya?
Tari mattum Tarana madamum avargalin 10 pillaigalai patti maapore attagai kadaiyai title irundhu tetkala 150 mailukku appal irukkira thangalin theevukku uliyakaragal vandapodu 1960 aandin aarambathil mulu kudumbam sabil sendanar aalayathil muthrai kidapadugira or nithya kudumbathin aashirvadangalai avargal udane viruminargal. ஆடம்பார செலவான விமான பயணத்தால் மட்டுமே போகக்கூடிய தென்மேற்கு மூவிலிருந்து 500 மைலுக்கு அப்பால் உள்ள நியூசிலாந்து ஹாமில்டன் ஆலயம், அது சமயத்தில் மாதாமும் குடும்பத்தில் இருந்து ஆலயம் ஒரு சிறிய தோட்டத்தின் மிக சிறிய வருமானத்தில் மிக்க கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். தாமரின் பெரிய குடும்பத்தின் திட்டம் விமான பயணத்திற்கு பணம் இல்லை. அவர்கள் பசிபிக் தீவில் எந்தவித வேலை வாய்ப்பும் இல்லை. ஆகவே மேற்கு திசையில் 3000 மைலுக்கு அப்பால் இருந்த நியூ கிளாண்டோனியில் உள்ள நீக்கல் சுரங்கத்தில் வேலை செய்ய கொண்டிருந்த மற்றொரு மகனோடு சேர்ந்து வேலை செய்ய சகோதரர் மாத்தாமும் அவரது மகன் ஜேரடும் கடினமான தீர்மானம் ஒன்றை செய்தனர். சுரங்கத்திற்கு போவதற்கான பயண செலவை அதன் உரிமையாளர் கொடுத்தார். ஆனால் வீட்டிற்கு திரும்ப பயண செலவை அவர் கொடுப்பதில்லை. நான் ஆண்டுகளாக கடினமான தூதுகளாய் தேடுதலால் பரம் ஏற்றுதால் போன்ற வேலைகளை மிக வெப்பான நீக்கல் சுரங்கத்தில் மகாதாமனின் மூன்று மனிதர்களும் செய்தனர். தனது மகன்களை நியூ கிளாண்டோனில் விட்டுவிட்டு சகோதரர் மாத்தாம் மட்டும் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு குறைந்த விடுமுறையில் வீட்டுக்கு வந்து போனார். முது உடைய கடின உழைப்பின் 4 ஆண்டுகளுக்கு பின் சகோதரர் தாமும் அவரது மகன்களும் தங்களின் குடும்பத்தை நியூசிலாந்து ஆலயத்திற்கு அழைத்து போவதற்கான போதிய பணத்தை சம்பாதித்தார்கள். ஒரு மகளை தவிர குடும்பம் முழுவதும் ஆலயத்திற்கு போனார்கள். விவரிக்க முடியாத ஒரு மகிழ்ச்சி அனுபவம். இப்போதைக்கு நித்தியத்திற்கு அவர்கள் முத்திரையிட்டப்பட்டார்கள். ஆலயத்தில் அவர்கள் 2 வாரங்களை தாங்கி தங்கள் முன்னோர்களின் சார்பாக நியாயம் செய்தார்கள். சகோதரர் மாத்தாமும் ஆலயத்திற்கு நேராக நியூ காலத்திற்கு சென்று அவர்களோடு ஆலயத்திற்கு வரந்திருந்த திருமணம் ஒரு மகளின் அவளின் கணவரின் குழந்தைகளை பயணத்திற்காக பணத்தை சேமிக்க கூடுதலாக 2 ஆண்டுகள் வேலை செய்தார். அவர்கள் பிற்கால சகோதரமாக தம் மாத்தாமும் அவரது மனைவியும் ஆலயத்தில் பணிவிட செய்ய விரும்பினார்கள். அந்த சமயத்தில் பப்பிட்டி டியோட்டி ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டு பிரதேச செய்யப்பட்டு சகோதரர் மாதாமும் சகோதரி 2 ஊழியர் செய்தார்கள். என சகோதர சகோதரிகளை ஆலயங்களை கற்களும் சிமெண்ட்களையும் மேலானது. அவை விசுவாசத்தாலும் உபசாரத்தாலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவைகளை சோதனைகளாலும் சாட்சிகளாலும் கட்டப்பட்டிருக்கேன். இந்த ஊழிய காலத்தில் கட்டப்பட்ட முதல் ஆலயம் கிட்லாந்து ஒஹாயோ ஆலயமாகும். உங்களில் ஒழுக்குப்படுத்திக் கொள்ளுங்கள். அவசியான எல்லா காரியங்களுக்கும் ஆயத்தமாயிருங்கள். அது ஒரு ஜெப ஆலயம், ஒரு உபவாச ஆலயமாகவும், விசுவாசத்தின் ஒரு ஆலயமாகவும், கற்றுக்கொள்ளும் ஒரு ஆலயமாகவும், மகிமையான ஒரு ஆலயமாக, உலகத்தின் ஒரு ஆலயமாக, தேவின் ஒரு ஆலயமாக, ஒரு ஆலயத்தை அமர்ந்து கர்த்தர் பரிசுத்தவான்களுக்கு கட்டளையிட்டார்.
Eventually found refuge, although it would be temporary, on the banks of the Mississippi River in the state of Illinois.
கடினமான உழைக்க காலங்களில் வஞ்சனையையும் மட்டும் கெடுக்க முடிந்தது. அந்த நிறைவேற்றுவதற்காக கடந்த போகிற எளிமையான உபத்திரவத்தின் கஷ்டத்தின்
persecutions raged, however, and with the Nauvoo temple barely completed, they were driven from their homes once again. Seeking refuge.
அதை முடித்த பின் தங்களின் நேசம ஆலயத்தை விட்டுவிட்டு போகும்படி பரிசுத்தவான்களை கட்டப்படி அது தற்காலம் இருந்த போதிலும்
to erect the Salt Lake Temple, which stands majestically on the block just south of those of us who are here today in the conference center. Some degree of sacrifice has ever been associated with temple building and with temple attendance. Countless are those who've labored and struggled in order to obtain for themselves and for their families the blessings which are found in the temples of God. Why are so many willing to give so much in order to receive the blessings?
இது ஏன் இப்படி நடக்க வேண்டும்? ஆலயத்தின் ஆசீர்வாதங்கள் பெற பொருட்டாக அநேகர் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்? அந்த ஆசீர்வாதங்களை பெறும் பொருட்டாக செய்யப்படும் எந்த தியாகமும் பெரியதல்ல, எந்த விளைவும் அதிகமானதல்ல, எந்த போராட்டமும் கடினமானதல்ல என்பதை ஆலயத்திற்கு வருகிற நித்திய ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்வார்கள், அறிவார்கள். அவர்கள் எந்த தூரத்தையும் கடப்பார்கள். எல்லா தடைகளும் மேற்கொள்ளப்படும். எந்த வசதிகளுக்கும் சதிக்க கொள்ளப்படும். ஆலயத்தில் நாம் செய்ய உடன்படிகளை மூலமாக இங்கேயும் இதற்கு பின்பு நாம் உண்மையிலே சந்தோஷமாக இருப்போம் என தேவனின் கட்டளைகளை கீழ்ப்படுத்தினால் மூலமாக மட்டுமே இது முடியும் என்று அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.
Are worth every sacrifice and every effort. Today,
இன்று ஆலயத்திற்கு போக நாம் எந்த பெரிய போராட்டத்தையும் சந்திக்க வேண்டியதில்லை. சபை அங்கத்தினர்கள் என்பது சதவீத மக்கள் ஒரு ஆலயத்திற்கு 200 மைலுக்குள்ளே வாழ்கிறார்கள். நம்மில் அநேகருக்கு அந்த தூரம் மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் இன்னமும் சிலர் சிறிது நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் நான் முன்பு குறிப்பிட்டதை போல் முடிவாக நமது அங்கத்தினர்கள் அனைவருக்கும் ஆலயங்கள் அருகிலே இருக்க நாம் நம்புவோம். நீங்கள் ஆலயத்திற்கு போனால் மிக அருகில் நீங்கள் வாழ்ந்தால் உங்களில் நேரம் கிடைக்காத வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் தியாகம் ஆலயத்திற்கு அடிக்கடி போவதற்கு நேரத்தை ஒதுக்குவதே.
Through our efforts in their behalf, their chains of bondage will fall from them.
இந்த கடமைகளில் உங்கள் நடத்தியில் உங்களோடு அவர்கள் கொலை கூறுவார்கள் என ஒரு மகத்தான அறிக்கையில் சபையின் முன்னாள் தலைவர் ஜோசப் எப்ஸ்மித் உரைத்தார். எனது சகோதரர் சகோதரிகளை, செய்ய வேண்டிய பணி நம்முடையவை. எங்கள் குடும்பத்தில் எங்களில் மிக பரிசுத்தமானதாகவும் பொக்கிஷமாகவும் கருத்தும் அனுபவங்கள் எங்களில் முன்னோர்கள் முத்திரைகளின் ஞாபகங்களை நட்பிக்க ஆலயத்தில் நாங்கள் ஒன்று கூடி போதுள்ள சமயங்கள் தான். இதுவரை ஆலயத்தில் நீங்கள் போகாதிருந்தாலோ அல்லது போயிருந்து தற்போது ஒரு சிபாரிசுக்கு தகுதி இல்லாததா இருந்தால் ஆலயத்திற்கு போக தகுதியாயிருக்க முயற்சி செய்து பின்னர் போவதை விட உங்கள் மிக முக்கிய இலாக்கு எதுவாயும் இருக்காது. ஒரு சிபாரிசை பெற உங்களை தகுதி இல்லாதவராயிருக்க ஒருவேளை நீண்ட நாள் பழக்கங்களை விட்டுவிடுதல் அவசியமாயிருக்கின்ற உங்கள் தியாகம் உங்கள் வாழ்க்கையில் மனநிறையை கொண்டு வரும். உங்கள் தசபாகத்தை செலுத்த விசுவாசமும் ஒழுக்கமும் தேவையாயிருக்கலாம். அது எதுவாயிருந்தாலும் தேவனின் ஆலயத்திற்கு பிரவேசிக்க தகுதியுள்ளவர்களாயிருங்கள். ஒரு ஆலய கிருபைசை பெறுங்கள். அது விலை ஏற்றப்பெற்ற பொக்கிசமாயிருப்பதால் அதற்கு மதிப்பு அலையுங்கள். கர்த்தரின் ஆலயத்தில் நீங்கள் பிரவேசித்து அங்கு உங்களுக்காக காத்திருக்கும் அனைத்து ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறுதுவரை சபை உங்களுக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் பெறவில்லை. தேவன் ஆலயங்களில் நீங்கள் பெறுகிற அந்த ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் முக்கியமானது மிக மேலானதுமான சபை அங்கத்தின் ஆசீர்வாதங்களாகும். இப்போது உங்கள் குமார பருவத்திலுள்ள எனது இளம் நண்பர்களே, எப்பொழுதும் ஆலயத்தை உங்கள் இலாக்காக வைத்திருங்கள். அதன் வாசல்களில் பிரவேசிப்பதையும் அங்குள்ள பரிசுமான நித்திய ஆசீர்வாதங்களை பங்கேற்பதையும் தடுக்க எந்த எதையும் நீங்கள் செய்யாதிருங்கள். அத்தகைய ஞானஸ்தானங்களை நீங்கள் பங்கேற்ற முடிகிறதற்கு பள்ளிக்கூடம் ஆரம்பத்திற்கு முன்பே அதிகாலையில் எழுந்து மறித்தவர்களுக்கு ஞானஸ்தானத்தை நடப்பிக்க ஏற்கனவே ஒழுங்காக ஆலயத்திற்கு போகும் உங்களை நான் பாராட்டுகிறேன். ஒரு நாளை ஆரம்பத்திற்கு அதைவிட சிறந்த வழி என்னால் நினைக்க முடியவில்லை. இளம் பிள்ளைகள் பெற்றோரே, தலைவர் ஸ்பென்சர் டபிள்யூ கிம்பிள் இடமிருந்து வருகிற ஒரு சில ஞானமான புத்திமதியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்கள் வீட்டில் ஒவ்வொரு படை அறையிலும் ஆலயத்தின் படம் ஒன்றை வைத்து தங்கள் பிள்ளைகள் குழந்தைகளை இருக்கும் போதிலிருந்து அது அவர்களின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக வரை ஒவ்வொரு நாளும் ஆலயத்தின் படத்தை அவர்கள் பார்க்கும்படி செய்வது ஒரு நேரத்தான காரியமாயிருக்கும். மிக முக்கியமான தீர்மானம் ஒன்றை எடுக்க அவசியமான வயதை அவர்கள் அடையும் போது அது ஏற்கனவே தீர்மானித்தாயிருக்கும் என அவர் சொன்னார். ஆரம்ப வகுப்பில் நமது பிள்ளைகள் பாடுகிறார்கள், ஆலயத்தை பார்க்க நான் விரும்புகிறேன், ஒரு நாள் ஆலயத்திற்கு பிரவேசிப்பேன், நான் எனது பிதாவிடம் உடன்படிக்கை செய்வேன், கீழ்ப்படி நான் வாக்களிப்பேன், ஆலயத்தை முக்கியத்துவத்தை உங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்க நான் உங்களை வேண்டுக் கொள்கிறேன். ஆலயம் ஒரு அமைதியான இடம், அது இரக்கத்தின் அன்பின் ஒளியின் ஒரு இடம், அதன் நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தும். நாம் அனைவரும் பார்க்கவும் நம்மை செலஸ்டியல் மகிமை நேரடியாக பார்க்க வைக்கவும் அது ஒரு கலங்கரை விளக்காக நின்று கொண்டிருக்கிறது. அது தேவனின் ஆலயம், ஆலயத்தின் சூரிகளை நடக்கும் அனைத்தும் உயர்த்து வைக்கும் மேம்படும் அடை செய்வதாயிருக்கிறது. இப்போது என சகோதர சகோதரிகளே, நான் முடிக்கும் முன் மற்றொரு ஆலயத்திற்கு குறிப்பிடுகிறேன். மிக தூரத்தில் இல்லாத வருங்காலத்தில் உலகத்தில் புதிய ஆலயங்களை கட்டப்பட்ட போது 2500 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய ஒரு நகரத்தில் ஆலயம் ஒன்று எழுந்து வரும் நேர் ரோம் நகரில் இப்போது கட்டப்பட்டு கொண்டு வரும் ஆலயத்தை பற்றி நான் பேசுகிறேன். அநேக நிகழ்ச்சிகளால் நிறப்படப்பட்டு ஒரு மாதிரியான ஆசீர்வாதங்களையும் நியாயங்களை கொண்ட ஒவ்வொரு ஆலயம் தேவனின் ஆலயமாகும். உலகத்தில் அதிக சரித்திரம் வாய்ந்த இடங்களில் ஒன்றான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பழங்காலத்து அப்போஸ்தலர்களான பேதுரு பவுலும் போதித்து அவர்கள் இரத்த சாட்சிகளால் மறித்த ஒரு நகரமான ரோம் ஆலயத்தை தனித்துவமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதம் ரோமின் வடகிழக்கு மூலையில் ஒரு அழகான நாட்டுப்புறத்தில் நாங்கள் ஒன்று கூடிய போது பூமி பிரதிஷ்டை செய்ய நாங்கள் ஆயத்தப்பட்ட போது பிரதிஷ்டையின் ஜெபத்தை செய்ய நான் சிலாக்கியமடைந்தேன். பூமியின் மண்ணை தோண்ட முதலாக அழைக்கப்படுவதற்கு மத்தியில் ரோமன் மேயரின் கியோஸ் சியராண்டி, இத்தாலியின் செனட்டர் லூசியா மலையானியும் அழைக்க நான் உணர்த்தப்பட்டேன். அவர்கள் நகரத்தில் ஒரு ஆலயத்தை கட்ட நாம் அனுமதிக்க தீர்மானத்தை செய்து அவர்கள் இருவரும் பொறுப்பானவர்கள். அவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த நாள் மேகமூட்டாக இருந்தது, ஆனால் சூடாக இருந்தது. மலை வரம் போல் பயமுறுத்தி கொண்டிருந்ததால் ஒன்று இரண்டு துளிகள் மட்டுமே விழுந்தன. தேவனின் ஆவி என்ற இசையை இத்தாலிய மொழியில் மகத்துவமான பாடற்குழு பாடிய போது சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு துதி மற்றும் நன்றி உணர்வை ஒரு மகிமையின் பாடலை வானம் பூமியும் ஒன்று சேர்ந்ததைப் போல் அனைவரும் உணர்ந்தார்கள். கண்ணீர்கள் தணைக்க முடியவில்லை. வரப்போகிற நாட்களில் இந்த விசுவாசிக்கிறவர்கள் இந்த நித்திய நகரத்தில் தேவனின் ஒரு பரிசுத்த ஆலயத்தில் இயற்கையின் நித்திய நியமங்களை பெறுவார்கள். தற்போது ரோமில் கட்டப்பட்டு கொண்டிருக்கும் ஆலயத்திற்காகவும் அவைகள் எங்கிருந்தாலும் நமது ஆலயங்கள் அனைத்திருக்கவும் எனது ஜீவனுள்ள நன்றி உணர்வை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயற்கையில் நித்தியமாயிருக்கிற நோக்கங்களுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த பரிசுத்த கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவை வித்தியாசவை. உலகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்காகவும் தேவனும் நமது நித்திய பிதாவுமான தேவன் ஜீவிக்கிறார் என்று நமது சாட்சியை வெளிப்படுத்தவும் நம்மை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்றும் உண்மையில் தலைமுறைகள் அனைத்தும் அவரது குமாரர்களையும் குமாரத்துகளையும் அவர் ஆசீர்வதிக்கவும் ஒவ்வொரு ஆலயம் உலகத்திற்கு ஒரு கலங்கரை விளக்கம் நின்று கொண்டிருக்கிறது. இந்த பூமியில் நமது வாழ்க்கையைப் போலவே மனம் திரும்ப
May we make whatever sacrifices are necessary to attend the temple, to have the spirit of the temple.
நமது பாவங்களுக்காக அவர் தனது ஜீவனை கொடுத்தார். அந்த வாரத்தில் நாம் மீண்டும் வாழ்வோம். அந்த வரத்தினாலும் நித்திய ஜீவனியன் நமது பரலோக பிதாவின் ராஜ்யத்தில் மேன்மை அடையிலும் நாம் அனுபவிப்போம். அனைத்தும் ஆசீர்வாதங்களை மகத்தான இதற்கு நாம் ஒவ்வொருவரும் தகுதியுள்ளாக வேண்டும் என்பது எனது ரட்சக மீட்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.
Our Father in heaven, how grateful
we are.
Wise and loving counsel that we've received this day.
இந்த நாட்கள் நாங்கள் எங்களுக்கு கொடுத்த அன்பான அருள் வார்த்தைகளுக்காக நாங்கள் மிக்க
கடமைப்பட்டுள்ளோம். இந்த
அருமையான இசைக்கு நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். எங்கள் இதயத்தை அதை தொடர்ந்தது. பரலோக பிதாவின் திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தனைக்காக நாங்கள் மிக்க நன்றி உள்ளவர்களாக
இருக்கின்றோம். பக்தியின்
படியின் நம்மை உயர்த்தி நாம் அந்த வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையில் ஒன்று பண்ண வேண்டும் என்று அதை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
இது பிற்கால பரிசுத்தவான்களின் இயேசு கிறிஸ்து சபை 181வது வருடாந்திர பொது மாநாட்டின் முதல் கூட்டமாகும். சபையின் பொது அதிகாரிகள் மற்றும் சபையின் பொது அலுவலகத்தில் இருந்து சொற்பொழிவாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மார்மன் ஆசாரப்பு கூட பாடற்குழுவால் இசை வழங்கப்பட்டது. இந்த ஒளிபரப்பு பானவேல் விநியோகத்தால் ஒரு பொது சேவையாக வழங்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு மறு தயாரிப்பு, மறுபதிப்பு, ஒளிப்பதிவு, எழுத்து வடிவமாக மற்றும் பிற பயன்பாடுகள் எழுத்து மூலமாக ஒப்புதலின்றி தடை செய்யப்பட்டுள்ளது.